கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான வாழ்த்தலோடு நாம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். சகோதரர் சொன்னோன்னுமாக நாம் பார்க்குற பாடத்துடைய தலைப்பு கிறிஸ்துவின் சபையில் வந்து பாகம் 3 பார்க்குறோம். முதல் பாகத்தில் பார்த்தோம் சபைனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கல. நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கட்டடம் கிடையாது சபை. சபைன்றது வந்து ஒரு ஆவிக்குரிய மாளிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. சகோதர சகோதரன் ஆவிக்குரிய மாளிகையில் வந்து நம்மளாம் ஆவிக்குரிய கற்களாக கட்டப்பட்டு வந்துட்டுருக்குறோம் இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டடம் உருவாயிட்டு இருக்குது அந்த சபை இல்லைங்களா. அப்படி பார்த்தோம். ரெண்டாவது பாகத்தில் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா இது வந்து இதோடய எண்ணிக்கை பார்த்தோம். எவ்வளோ எண்ணிக்கை பார்த்தோம் சபையோடய எண்ணிக்கை ஞாபகம் இருக்குங்களா? 144,000 பேர் லட்சத்தில் சபையோடய எண்ணிக்கை 144,000 பேர் எண்ணிக்கை பார்த்தோம் இல்லைங்களா சகோதர சோழ. அது இல்லாத திரளான கூட்டம் வேறு பல்லவம் போகிறாங்க. எண்ண முடியாத திரளான கூட்டம் பல்லவம், அவங்களும் பல்லவ வாய்ப்பு தான் போகிறாங்க. ஆனால் வந்து சபைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. சபை வந்து சிங்காசனம் உட்காந்துருக்கோம், திரளான கூட்டம் குறுத்தோலை பிடிச்சி சிங்காசனம் முன்பாக நின்றுருப்பாங்க. சபை கிரீடம் இருக்குது தலையில், இவங்களுக்கு கிரீடம் இருக்காது. வெண்ணாடை தரித்து குறுத்தோலை பிடிச்சி குறுத்தோலைன்றதுனா விசிறி வீச வகுப்பா இல்லைங்களா, அதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகோதரர். இப்படி தான் வந்து சபை வந்து 144,000 எண்ணிக்கை வந்து 144,000 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகோதர சோதர. இந்த 144,000 எண்ணிக்கைக்குள்ளே நம்ம போய் இணையிறதுக்கு தான் இந்த அழைப்பு பெற்றுக்கிறப்ப. இப்போ நம்ம 144,000 இணையில் ஒன்று நம்ம அந்த இணையிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம், அழைப்பு பெற்றுக்கிறோம். இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து எஸ்ஐ செலெக்ஷன் நடக்குது. எஸ்ஐக்கு தகுதியானவங்க எல்லாத்துக்கும் கால் லெட்டர் வந்துடும் இல்லைங்களா. யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாலும் அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும். ஆனால் கால் லெட்டர் வாங்கணும் அத்தனை பேர் எஸ்ஐயா இல்லை, அந்த அழைப்பு வாங்கியிருக்காங்க, அந்த அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதில் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணால் தான் எஸ்ஐ இல்லைங்களா, சப் இன்ஸ்பெக்டர் இல்லைங்களா சகோதரர். அது போல் இந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. இந்த அழைப்பில் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெயிக்கணும் இல்லைங்களா. எந்த ஒரு போட்டியிலும் ஜெயம் இருக்கணும் இல்லைங்களா. அதுதான் பார்த்தோம் பந்தய பொருளெல்லாம் போன வகுப்புலாம் பார்த்தோம். பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ அழைக்கப்பட்டது அநேகர், தெரிந்து கொள்வது சிலர், உண்மையிலொரு மிக சிலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 ஸ்டெப்பு கடந்து வரணும் இல்லைங்களா. அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர குழந்தை பருவமில் கிறிஸ்தவர்கள் இல்லையா. முதல் உள்ள வர ஜனங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க பால் போன்ற ஆகாரம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்டு ஆராய்ஞ்சு கேட்டு அது நடக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லைங்களா. உண்மையுள்ள ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல, அதுதான் இப்போ நான் பார்க்கணும் உண்மையுள்ள ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் மண்பாந்த சகோதர சொல்ல. சரி, இந்த 3 படிநிலையை கடந்து வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு போருக்கு சமங்க. இதில் ஜெயம் பெறணும். எப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற போர் மாதிரி இல்லாது, இது வந்து குணலட்சணத்தின் போர் இல்லைங்களா. உலகமே வேறு குணலட்சணத்தில் கெட்டு போய் கிடக்குது. இந்த சாதகமற்ற சூழ்நிலையில், இந்த கெட்டுப்போன சூழ்நிலையில் வந்து நம்ம ஜெயம் பெறணும். அந்த ஒரிஜினல் குணலட்சணம் கிறிஸ்துவோடைய சாயலை தரித்து ஜெயிக்கணும் இல்லைங்களா. அதுதான் இயேசு செஞ்சார், பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடித்தார் இல்லைங்களா. பிதாவுடைய சித்தம் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்ய வந்தேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஒரு சித்தம் இருந்திருக்குது ஆனால் செய்யலாது. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்லிட்டு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறேன். அதே போல் என் சரீரங்களும் எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா. சபை தான் சரீரமான சபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனம் வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் 3:21 வசனம் வாசி.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறன் எவனோ புரிதுங்களா அசம் புரிதுங்களா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனம் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் அமரும்படி அருள் செய்திருக்க பிளஸ்ஸிங். நான் ஜெயம் கொண்ட மாதிரி யார் ஜெயம் கொள்றாங்களோ அவங்களும் இந்த சிங்காசனம் அமரலாம். அப்ப இந்த சபையாகிய ராஜாக்களும் ஆசாரலுமா சிங்காசனம் வந்து ஆளுகை செய்யணும்னா ஜெயம் பெற வேண்டும். எப்படி ஜெயம் பெறணும்னா ரோல் மாடல் இயேசு இல்லைங்களா. இயேசு எப்படி ஜெயம் பெற்று இந்த பூமியிலிருந்து போனாரோ அதே போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட அமரும்படி அருள். சிங்காசனம்னா நேரடி அர்த்தம் இல்ல, ஆளுகை. சிங்காசன அர்த்தம்னா ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. இதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தையாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். அதனால தான்
இதனுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 144,000 சொல்லி பார்க்குறோம். இவர்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடி ஜெயித்த ஜனங்களா இருக்காங்க. இலக்கு இல்லைங்களா, நம்ம எதை நோக்கி ஓடணும், அது நம்ம இலக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை போய் ட்ரீச் பண்ணணும். இலக்கு எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சத்தியம் தெரியணும். சத்தியம் தெரியாது, இலக்கு என்னன்னு தெரியாது இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து இலக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை நோக்கி ஓட முடியும். அப்போதான் இலக்கு எதுனே தெரியலன்னா விசிலேஷன் எப்படின்னா ஓடிடலாம் இல்லைங்களா. எந்த பக்கம்னு ஓடலாம், அதுக்கு பரிசு தருவாங்களா? ஏதோ ஓடுனா கொடுக்கலான்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் இலக்கு நோக்கி தொடர்ந்து ஓடினாதான் அந்த பரிசு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதர சொல்ல இன்னும் வசனம் வச்சுன்னா ரோமர் 8:29 வசனம் வாசம், ரோமர் 8:29. தன் மகன் தான் எல்லா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஃபர்ஸ்ட் உயிர் தந்தவர் தான் இல்லையா, ஜீவன் பெற்றுக் கொடுத்தவர் தான். அநேக சகோதரர்கள் முதற் பேரானவர், அதுக்கு அர்த்தம் வந்து உங்களுக்கு பின்னாடி திருத்து கிளாஸ் சொல்றாரு. எப்படி ஒரு முதற் பேரானவன் வார்த்தை வருது இயேசுக்கு, இயேசுவே முதற் பேரானவர் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. திருத்து சர்ஜரி உங்களுக்கு கிளியரா சொல்றேன், ஏன் இயேசுக்கு முதற் பேரானவர் பேர் நான் சொல்றேன் உங்களுக்கு. தம்முடைய சகோதரர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ பாத்தீங்களா, யாரெல்லாம் வந்து இந்த சபையின் வாய்ப்பை பெறணும்னு நினைக்கிறாரோ தேவன் அவங்க எல்லாம் கண்டிப்பா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு மாறணும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறினாதான் அந்த 144 எண்ணிக்கையில நம்ம இணைய முடிவார் வாய்ப்பு கிடையாது. அன்பார்ந்த சார், நிறைய பேர் நீ கிறிஸ்துவ என்ன நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்டினா மாதிரி ஞானசனத்தில் சபையெல்லாம் நினச்சிக்கிறாங்க, பரலோகம் போயில நினச்சிக்கிறாங்க, அப்படி போக முடியாது. இது வந்து பரலோகம் போகிறது விருப்பப்பட்டா தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்றணும்னு சொல்றாரு. இப்படிதான் சகோதர சில ஜெயம் கொண்டு அந்த சிங்காசனம் அமரக்கூடியவராக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுவதுன்றால் என்ன, எப்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா நம்ம மாற முடியும், அது என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 14:4.
எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள்.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தா இவர்களே, கற்புள்ள இவர்களே, ஆட்டுக்குட்டியான எங்கே போனால் அடிச்சுவிடை பின்பற்று இவர்கள், இயேசுவின் அடிச்சுவிட பின்பற்றக்கூடிய ஜனங்கள் தான் உண்மையான திருச்சபை ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத ஜனங்கள் அப்படின்னா ஸ்திரீகள் அப்போ சபையாக முடியாதா? அப்போ சகோதரிகளாக வர முடியாதா, சபையாக முடியாதா? ஸ்திரீகள் வந்து ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத இவர்களே, ஏன் சகோதரால் இது ஆண்களால் கரைப்படுத்தாதவங்கள சொல்லக்கூடாதா? ஸ்திரீகளால் ஏன் சொல்லணும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் ஸ்திரீன்னு
என்னங்க,
சபை, வெரி குட் இல்லை. அடையாள ஸ்திரீன்னா சபை. இயேசுக்கு எத்தனை மனவாட்டி? ஒரே மனவாட்டி இல்லைங்களா, சபை ஒன்று தான், ஒரே மனவாட்டி. அப்படி இருக்கும்போது ஸ்திரீகளால் அப்படின்னா கண்டிப்பாக அது இயேசுடைய மனவாட்டி இருக்குமா? இருக்காது. அநேக ஸ்திரீகள், அநேக சபைகள் இல்லைங்களா, அநேக சபைகள்னால கள்ள சபை தான் இல்லைங்களா. இயேசுக்கு ஒரே சபை தான், திருச்சபை ஒன்று தான் இருக்கும். அது வந்து பரிசுத்த அலங்காரத்துடன் என்னன்னா ஆவிக்குரிய மொழியை கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது. மற்ற சபையில் எல்லாமே சத்தியத்து இல்லாத எதுவுமே சபை கிடையாது இல்லைங்களா. அப்போ ஸ்திரீகள் அவங்களும் சபைன்னு சொல்லிக்கிறாங்க. அநேக சபைகள் என்னைக்கு எடுத்திருக்காங்க, இன்னைக்கு லிஸ்ட் எடுத்திருக்காங்க, எத்தனை டினாமினேஷன், எத்தனை வகையான சபைகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி உலகம் பூரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,500 சபைகள் இருக்கணும், 3,500 பிரிவுகள் இருக்கணும், சபைகள் இல்லை பிரிவுகள் இல்லைங்களா. அது ஒவ்வொரு பிரிவுகளும் எவ்வளோ சபைகள் நினச்சி பாருங்க, ஒவ்வொரு நிமிஷம் சபைகள் உருவாகிட்டே இருக்குதுங்க. அதான் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத இவர்கள்னா அநேக சபைகள் உருவாகும், ஆனால் அதில் தன்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, உண்மையான திருச்சபை. ஏன்னா இவங்களுக்கு ஒரே வார்த்தைன்னா இயேசுடைய வார்த்தை, அவளுக்கு வேதம் கையில் இருக்குது. யார் என்ன சொல்லணும் வேதத்தைப்படி சொன்னால் தான் சத்தியம் இவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஆனால் யார் என்ன சொன்னது நம்ப மாட்டாங்க, அது சத்தியத்துப்படி இருந்தால் நம்புவாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க, அதை கரைப்படுத்திக்க மாட்டாங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தா இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னா மனவாளனுக்காகவே வாழ்ற ஜனங்களாக இருப்பாங்க. மனவாளன் இயேசுக்காக வாழக்கூடிய மனவாட்டிகளாக காணப்படுவார்கள் சொல்லி கற்புள்ள இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க, இயேசு இல்லைங்களா. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்கள் அப்படின்னா இயேசுவின் அடிச்சோடு பின்பற்றக்கூடிய சபை இல்லைங்களா. அதான் ஆட்டுக்குட்டியை எங்கே போனாலும் அவரை பின்பற்றுதல் இவர்களே அப்படி சொல்லப்படுது. சகோதர சொல்ல ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை அடிச்சுட பின்பற்றுனா அது ஒரு மகிழ்ச்சியான பாதையாது, இயேசு போன பாதை இல்லைங்களா? அது இக்கட்டான பாதை, இடுக்கமான பாதை இல்லைங்களா? சிலுவை பாதை அது இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு. யாரையும் கம்பல் பண்ணல. நீங்க வந்து ஆதாமுக்கு வந்து தேவன் ப்ராமிஸ் பண்ணார், நான் வந்து மனுக்குலத்தை வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இயேசுனுடைய பலியினாலே மீட்டுட்டார். இப்போ மனுக்குலம் எதை இழந்துச்சுன்னா நித்திய ஜீவன் இழந்தாங்க. ஆதாமில் நித்திய ஜீவன் இழந்துட்டாங்க, ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷம் இழந்துட்டாங்க. மீண்டும் தேவனுடைய ப்ராமிஸ் பிரகாரம் சந்தோஷம் நித்திய ஜீவன் கிடைச்சா போதும், அவ்வளோதான், முந்தின சீருக்கு வந்துடும் பூமி. தேவன் அது கொடுத்தா போதுங்க, முடிஞ்சிச்சு. இந்த சபைன்றது என்னன்னா சுவாபமே வேற சுவாபம் மாறி போகுது. மனித சுவாபத்தை தாண்டி தூதருடைய சுவாபம் ஆவிக்குரிய மேனிக்குள்ள மாறுது. வேறொரு மேனி அழியாமைக்குள்ள போதுங்க. தேவன் கிறிஸ்து சபை இருக்காம இப்போ அழியாமைக்குள்ள மேனிக்குள்ள போகுது. அப்படின்னா இது ப்ராமிஸ் கிடையாது, விருப்பப்பட்டா வாங்க. இது என் கூட இருக்கு, ஆனால் இங்கே இருக்க விரும்பல, நான் உங்க கூட இருக்குது ஆனால் விருப்பப்பட்ட ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, அவ்வளோதாங்க. அதுதான் சபை 144. நீ அப்படி விருப்பப்பட்டு வரணும்னு நினச்சி நான் அந்த பூமியில் எப்படி நான் இந்த அந்த அந்த இலக்கு அடையிறதுக்கு நான் போராடணும், அதுவே நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஏன்னா பயங்கரமான மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போறீங்க. அண்ட சராசரங்களும் நீங்கள் அப்படியே ரவுண்ட் அடிக்க போறீங்க இல்லைங்களா? அண்டசா உங்கள் கண்ட்ரோல் இருக்க போகுது. நீ ராஜாக்களும் மாசாலாம் இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பூமியில் கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்க வேண்டியது அவர் சித்தமாக இருக்குதுங்க. பாடுகள் என்னன்னா சத்தியத்தின் மித்தம் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை வந்து தியாகம் செய்யணும். உலக பிரகார வாழ்க்கை என்ன என்னன்னா வேதத்துக்கு புறமான வாழ்க்கை, சத்தியத்துக்கு புறமான பாவ வாழ்க்கை இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம தியாகம் செய்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதா தேவன் எதிர்பார்க்குறேன். அதான் சிலுவை இது ஒரு பாரமாக இருக்கும். என்னன்னா அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற சகோதர சொல்ல அந்த மாதிரி ஒரு வாழக்கூடிய ஜனங்கள் தேவனோட உடன்படிக்கை செய்ய சொல்றார். இயேசு ஒரு மாடல் இல்லைங்களா? இயேசு வந்து உடன்படிக்கை செய்தார். எங்க உடன்படிக்கை? ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்தார். ஞானஸ்தானம் உடன்படிக்கை இல்லைங்களா? அதே போல இந்த பலியில இணைஞ்சு கொள்வர்களும் என்ன பண்ணுங்கன்னா ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செஞ்சீங்கன்னு சொல்றார் இல்லைங்களா? இதை ஞானஸ்தான உடன்படிக்கைன்னு சொல்லப்படுது. சகோதர இவங்க என்னன்னு சொல்றாருன்னா கர்த்தர் அவர் பரிசுத்தராக இருக்கனால அந்த உடன்படிக்கைகள் இவர்களும் கலந்துக்கிறனால இவர்களும் பரிசுத்தவர்கள் என்று அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்பான சகோதர சொல்ல சங்கீதம் 50:5. கற்புள்ள கன்னிகைன்னு யாரை சொல்லுவோம் நம்ம? ஒரு மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கணும், அவங்க தான் கற்புள்ளவர். இப்ப மனவாளன் இயேசு, சபை இயேசுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா கற்புள்ள கன்னிகை. இயேசுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிறகு நடக்கிறதா சபையோட வேலையாக இருக்கணும். அது இயேசுடைய வார்த்தையின் பிரகாரம் இயேசுடைய விருப்பத்தினால் நடக்கிறவங்க. இப்போ நம்ம நம்ம பூமியிலே கூட பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவி வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு. கணவன் மனைவி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் மிரட்டுறாரு, திட்டுறாரு. மனைவி வந்து சுதந்திரமாக வேறு அம்மா அப்பாவோட இருந்து வந்தது, அது அவங்களுடைய சுவாபம் தான் மனைவிக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? இப்போ கணவர் கூட வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகாது. கணவரும் மனைவி புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போகணும், காலங்கள் மாறணும், கொஞ்ச நாள் போகணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக கணவனுடைய சாயலுக்கு மாற முடியும். ஆனால் கணவர் எப்படி எதிர்பார்ப்பாருன்னா வந்தோடனே மனைவி எனக்கு பிரியமாக மாறிடும், நான் நினச்ச மாதிரி மாறணும். சார் அதை விரும்புது என்னென்னா சாயல், என்னுடைய சாயல் எனக்கு தான் நீ மனைவி, எனக்கு பிரியமாக இருக்கணும். அந்த எண்ணம் ப்ரொசஸ் ஆகுது, அந்த எண்ணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது இல்லைங்களா? அன்பு மனைவி எப்படி எதிர்ப்பாங்க கணவன்ட்ட, நீ என் கூட தான் இருக்கணும், நான் போகிற இடத்துல நீ இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது இல்லைங்களா? அப்படி மனைவி எதிர்பார்க்குறாங்க, யார்ட்டி நீ பேசக்கூடாது, ப்ரொசஸ், அதாவது எனக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது. இதுதான் வந்து இயேசு கூட எப்படி எதிர்ப்பார்னா கற்புள்ள கன்னிகை அப்படின்னா என்னுடைய மனவாட்டி என்னுடைய வார்த்தையின் பிறகு நடக்கணும். உலகமே வேற மாதிரி இருக்குது, அந்த உலகத்தில் இது வாழ்ந்துட்டு இருக்குது, அந்த உலகத்திலேருந்து பிரிச்செடுக்கப்பட்டிருக்கேன் நான், இப்போ எனக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு இது அதான் கற்புள்ள கன்னிக்கு முழு விளக்கமாக போகுது. சகோதர சொல் அப்படி இருக்கும்போது இந்த பலியினால் அந்த வசனம் வாசிச்சிங்களா? உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் சகோதர சொல்ல. இந்த மாதிரிதான் கூட்டப்படுறாங்க. இந்த மாதிரி கூட்டக்கூடிய ஜனங்கள் பலியின் உடன்படிக்கை செய்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட அந்த வசனம் கூட வாசிச்சிடலாம். லூக்கா 9:23 வசனம் வாசி. லூக்கா 9:23
ஒருவன்
என்னை வர விரும்பினால் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னுடைய சுய சித்தமெல்லாம் வேற மாதிரி இருக்குது இல்லைங்களா? சத்தியத்தை நடக்க விரும்புது நம்ம உடம்பு, நம்ம செத்து விரும்புது, எண்ணங்கள் விரும்புது, விரும்பாது. உலகமே எதை விருதோ அதை நாமளும் விரும்புவோம் இல்லைங்களா? தன்னைத்தான் வெறுக்கணும் ஃபர்ஸ்ட்டு, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அப்படின்னா அதன் மீத்த உலகம் உங்களை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லும், பாடுகள் உங்களுக்கு இருக்கும், அவமானம் இருக்கும் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு இழப்பு கூட இருக்கலாம், லாபமான அணிந்து நஷ்டம்ன்ட்டு பவுல் சொல்ல இல்லைங்களா? அந்த மாதிரி இழப்புகள் கூட பாரம், சிலுவை நமக்கு பாரம், பாடுகளுக்கு அடையாள சிலுவை. சிலுவை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வாழுங்க, அடிச்சுட பின்பற்றுங்க அப்படி சொல்றாரு சார். சில தொடர்ந்து வரணும்னு சொல்றாரு. தன்னைத்தான் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் அப்படின்னா இன்னைக்கு நேற்று வந்து சத்தியத்தில் இருந்துட்டு நாளைக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. நாம் அப்படிதான் இருப்போம். ஒரு நாள் நம்ம தேவனுக்கு பிரியமா இன்னைக்கு பைபிள்லாம் படிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டுன்னு சொல்ல நமக்கே ஒரு மாதிரி மாறிடும், முடிஞ்செல்லாம் மாறிடுது, நமக்கு ஃபீலிங்ஸே மாறிடும். அப்படியே போகும்போது மற்ற பார்த்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, பார்த்தா நல்லா காலைல எழுந்துச்சு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, பிசாசு கட்டுங்க, அனி பஸ் பேசுங்க, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நல்லா ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள். அது நாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல சொல்லுவோமா? அப்படியே போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஏன்னா தொடர்ச்சியே இல்லை, தொடர்ச்சியே அந்த பலியின் ஜீவியும் தொடர்ச்சியா பரிசுத்தமான ஜீவியும் தொடர்ச்சியே வரல, கட்டாய கட்டாய வருது. ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி, ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி இல்லைங்களா? இப்படி போயிட்டு இருக்குது. அதனால தான் அதை கூட கண்டுபிடிச்சா சொல்றாரு, அனுதினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவுள். தனக்கு வர பாடுகளை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு என்னை பின்பற்றுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அன்பாந்த சகோதர சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கட்டளை ஒருத்தர் கொடுக்குறாருனாவே நம்ம பாதுகாப்பு போட்டாச்சுன்னு அர்த்தங்க. யாரெல்லாம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்களுக்கு தேவைகள்லாம் தானாக வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பாதுகாப்பும் இறங்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவார் சகோதரர்கள். ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது என்ன அப்படிலாம் போனால் நம்ம குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது, நாளைக்கு வர பிரச்சனை யார் சந்திக்கிறது, இப்படியே விட்டால் நம்ம அவ்வளோதான், நாம் போண்டியாக வருவோம், நம்ம சாமியாராக போகிறோம் அப்படிலாம் நினைக்க சொல்ல இல்லைங்களா? அப்படி இல்லை, நாம் தான் நல்லா இருப்போம், உலக ஜன கூட நாம் தான் நல்லா இருப்போம். அது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தெரியும் சகோதர சொல்ல. கத்தர் வந்து பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல இல்லைங்களா? நம்மளாம் போட்டு வருத்தட்டு நம்மளே ரொம்ப நோஞ்சா அப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு போகிற மாதிரி கத்தர் அப்படி செய்கிறவர் இல்லைங்க. ஏன் தான் கும்பிட ஆரம்பிச்சோமோ நான் சொல்கிற மாதிரி கர்த்தர் கிடையாது இல்லைங்களா? கர்த்தருக்கு எதிர்பார்க்குறது என்னன்னா தேவையில்லாத பழக்கங்கள் விடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். உனக்கு தேவையில்லை, இது உன்னை கரைப்படுத்திடுது, உன்னை அசுத்தப்படுத்துது, உன்னை வந்து தவறான பாதி கொண்டு போயிடுது, உன்னை மரணத்துக்குள்ள கூட கொண்டு போயிடும் இல்லைங்களா? அதனால் இது விட்டு விலகிடுங்க, அவ்வளோதான் சொல்கிறார், வேறு எதுவுமே கேட்கலிங்க இல்லைங்களா? பூமியில் சந்தோஷமாக இருக்குது அவர் விரும்புகிறார் இல்லைங்களா சகோதர சொல்ல. அதை பார்த்தீங்கன்னா விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அடிச்சுட்டு பின்பற்ற கடவுள் அப்படி சொல்லப்படுது சகோதர சொல்ல. அப்போ அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும்ன்றது என்னன்னா அந்த சிலுவை எடுத்து இலக்கை அடைந்த ஜனங்கள், இயேசுவின் அடிச்சுட்டு பின்பற்றி ஜெயித்த ஜனங்கள் தான் 144,000 புரிதுங்களா? இந்த ரகசியம் வந்து யாருக்கு ஓப்பன் ஆகும்னா யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு ஓப்பன் ஆகும், யாருக்கும் தெரியாது, கிறிஸ்துவுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த வாய்ப்பு யாரு பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியம் ஓப்பன் ஆகும், வேற யாருக்கும் தெரியாது. அன்பந்த சகோதரர், அவங்க சிங்காசனம் உட்காரக்கூடியவங்க, அவங்க அவங்க சபை. இப்போ உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா, திரள் கூட்ட அழைப்பு கிடையாது உங்களுக்கு, சபை அழைப்பு, சிங்காசனம் உட்காரக்கூடிய அழைப்பு தான் உங்களுக்கு வந்திருக்குது. திரள் கூட்டன்ற அழைப்பே கிடையாதுங்க, அது கிருபை. போராடி இருக்காங்க, சரி உங்களை கீழே அனுப்ப வேணாம், நான் என் பல்லவத்திலே வச்சு சொல்லி வச்சுக்கிறது கிருபையில் திரள் கூட்டமாக மாறாங்க அவங்க எல்லாரும். ஆனால் அழைப்பு வந்து ஒரே அழைப்பு தான், சபை தான், எல்லா சபைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், உண்மை உள்ளவர்கள் மிக சிலரே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உண்மையுள்ள ஜனங்கள் எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க. இவங்க தான் 144,000 அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பார்ந்த சகோதர சொல்லர். அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல் 7:4-8 வாசி.
முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன், இஸ்ரவேல் கோத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000.
முத்திரை போட்டப்பட்டவர் எண்ணிக்கை கேட்டேன், இஸ்ரேல் கோத்தத்துல சகல கோத்தத்தில் முத்திரை போடப்பட்ட எண்ணிக்கை 144,000 சகோதர சில சபையோட எண்ணிக்கை தான் 144,000 சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுது இஸ்ரேலு கோத்தத்துல 144,000 சொல்லுது, ஒவ்வொரு கோத்தத்திலையும் 12,000 பேர் செலக்ட் ஆறாங்க.
முத்திரை போடப்பட்டவர்கள்
பாருங்க வாசி
செபுலன் பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமின் பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
பாத்தீங்களா சார், ஒவ்வொரு கோத்திரத்திலயும் 12 கோத்திரத்திலயும் ஒவ்வொரு கோத்திரத்திலயும் 12,000 பேர் செலக்ட் ஆறாங்க இல்லைங்களா. அப்ப 12 கோத்திரத்திலயும் ஒவ்வொரு கோத்திரம் 12,000 பேர் செலக்ட் ஆறாங்கன்னா 12 × 12,000 144,000 கரெக்டா வருதுங்களா சகோதர சொல்ல. ஆனா இது சபைக்கு சொன்ன மாதிரி இல்லையே, பழைய ஏற்பாடு ஜனங்க சொன்ன மாதிரி இருக்குது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை இருக்குது, இது நமக்கு சபைக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்க சொல்லும் அன்பாந்த சகோதர சொல்ல. அதை குறித்து நான் பின்னாடி பார்க்கலாம். சரி, இந்த 144,000 எண்ணிக்கை அப்படி சொல்லும்போது சபையோட எண்ணிக்கை 144,000 தான் அப்படின்னு வச்சா நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, கோடா கோடி கிறிஸ்தவர் வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு உசிரையை வச்சுட்டு அப்படியே உபவாசத்து ஜவம் பண்ணிட்டுக்கிறாங்க, எல்லாரும் பரலவம் போன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் 144,000ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எண்ணிக்கையாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கிறிஸ்தவோட எண்ணிக்கை வச்சு பார்த்து ரொம்ப சொற்பமாக இருக்குது. அப்போ எல்லாம் பரலவம் போக முடியாதான், இது என்னது நியாயமா அப்படின்னு நினைக்க சொல்லும் இல்லைங்களா சகோதர சொல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 144,000 பேர் எப்படி செலக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண 144,000 அவர் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவோட எத்தனை பேர் ஓடி முடிப்பான்றது கர்த்தருக்கு தெரியுமே தெரியாதா, அந்த எண்ணிக்கை தான் சொல்லியிருக்காரு. வேற ஒன்று தீர்க்கதரிசனம் முன்னாடி சொல்லிட்டாரு, இது சரியா சத்தியத்தின் பேர் ஓடி முடிக்கிற 144,000 பேர் ஓடி முடிப்பாங்கன்னு சொல்லி அவர் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டார். அதை தான் சொல்லு, நீ 144,000 வேணும் சொல்லிட்டு நீ வான்னு அழைக்கல, எல்லாத்துக்கும் அழைப்பு. அந்த அழைப்பை பெற்ற ஜனங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்றது கண்டிப்பாக அவர் தெரியுமா தெரியாதுங்களா, தெரியும். இன்னும் யார் யார் வருவாங்க கூட அவர் தெரியும், ஆனால் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அழைப்பு எல்லாத்துக்கும் தான் கொடுப்பார். நாளைக்கு வந்து நீ வான்னு அழைச்சிட்டா நாளைக்கு ஒருத்தர் கேட்பாங்க, போய் நீங்கள் வந்து விருப்பப்பட்டதில் எடுத்துட்டீங்க சபையா எங்களை விட்டுட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. அதனால் எந்த பார்சியாலிட்டி பார்க்காத, எல்லாத்துக்கும் பொதுவான அழைப்பு. யாரெல்லாம் இயேசுவின் அடிச்சுட்டு பின்பற்ற விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பார்த்தீங்கன்னா, இந்த 140,000 எண்ணிக்கை எப்படி வந்துச்சுன்னா, எத்தனை பேர் இந்த பலியின் வாழ்க்கை வாழ முடியுன்றது கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். அது எண்ணிக்கை தான் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அவர்கள் மட்டுமே இயேசுவின் சரீரமாக இருக்கிறாங்க. இயேசு சரீரம் தலைன்னா அது சரீரம் யாராக இருக்குங்க, அது கர்த்தாக்கள். புரியுதுங்களா, நம்மளாம் அந்த அழைப்பு எந்த அழைப்பு பெற்றுக்கோன்னா கர்த்தாவாக மாற அழைப்புங்க, கர்த்தாக்களாக மாறக்கூடிய அழைப்பு பெற்ற ஜனங்கள் நம்மளாம். இயேசுவின் சரீரமான சபை இது சொல்லப்படுது, சரீரமா மாறக்கூடிய மாபெரும் அமைப்பு அழைப்பு. நம்மளாம் ஒவ்வொருத்தரும் உறுப்புகளா இருக்கும் அந்த சரீரத்தில், சரீரத்தில் உள்ளே உறுப்பு இருக்குது வெளியிலேயும் உறுப்பு இருக்குது. அதுபோல் நம்ம எல்லாரும் ஒரு அவைங்களா இருக்கும், இதுல கனவீனமானது இருக்குது கனமானது இருக்குது இல்லைங்களா, ரெண்டு அவைகள் இருக்குது. ஆனா தேவனை தந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. கனமான உறுப்பு வந்து சாதாரணமா கனமா இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். கனவீனமான உறுப்பு நம்ம சரீரத்தில் எது இருக்குதோ அதுல அதிக கனத்தை கொடுத்து வச்சிருப்பாரு, அது கணத்தை கொடுத்து அது மகிமை ஏற்றி வச்சிருப்பார் சகோதர. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சரீரத்தில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா சகோதர சொல்ல. அதான் கனவீனமானதுக்கு அதிக கணத்தை கொடுத்து வச்சிருக்கிறத பார்க்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, அவன் முதலாவது காரணம் பார்க்கும்போது 144,000 எண்ணிக்கை ஏன் வச்சிருக்காருன்னா, இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்கிற எண்ணிக்கை 144,000ன்றது கர்த்தருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது அன்பாந்த சகோதரர். அதான் சொல்லியிருக்கார் வேதத்தில் வந்து தீர்க்கதர்சனமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 144,000 பேர் தான் மூன்றாவது படிநிலை கடந்தவர்கள், உண்மையுள்ள நிலையை கடந்தவர்கள். அந்த மூன்றாவது படிநிலை என்னன்னா, அழைக்கப்பட்டுள்ள அநேக தெரிந்து கொள்ள சிலர், உண்மையுள்ளவர் மிக சிலர் அந்த படிநிலை கடந்த யாருன்னா, கிறிஸ்துவின் சாயலை அடைந்து கொண்ட ஜனங்கள். அவ்வளோதான் கிறிஸ்துவின் சாயல். சோ கிறிஸ்துவின் சாயல் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய குணலட்சணம், அதுதான் ஃபைனல்ங்க, அதுதான் ஆவின் கனி. நம்ம நிறைய பேர் கிறிஸ்டியனா மாறணுமே ஆவின் கனி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம், அதில் போயிங்க இல்லைங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கிறிஸ்டினா மாட்டு உடனே பாஸ்ட் ஆயிடுவாரு, என்ன ஊழிக்கார் ஆயிடுவாங்க, உடனே பார்த்தா பேச்செல்லாம் மாறிடுறாங்க. உங்க பிரதர் ஸ்தோத்திரம், சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, பிரதர் நல்லா இருக்காங்களா, அடுத்த ஸ்தோத்திரம் அப்படின்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் சும்மாங்க. அது ஒரு இயற்கையாக வரலிங்க, அந்த ஆவின் கனி நடிப்புங்க, அது இல்லைன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க. இவர் யாரும் மதிக்க ஊழிக்கார மதிக்க மாட்டாங்க யாருமே. நாமளும் எப்படி இருக்குங்க கிறிஸ்டினா மாறணும்னு, நான் சினிமா பார்த்து விட்டுட்டேன், டிவி பார்த்தா விட்டுட்டேன், வெளியூர் போனால் தான் பார்ப்போம் இல்லைங்களா, தேட்டருக்கு வெளியூர் போனால் சினிமாத்துல உட்காந்து ஆன்னு பார்க்குது. அப்போ கூட சுற்றி பற்றி ஏன்னா தெரிஞ்சு எதாவது உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பாரு. நம்மளால தேட்டருக்கெல்லாம் போனால் துப்பி சுற்றிட்டே இருப்பாங்க, ஏன்னா பார்த்துருவாங்க நம்மள அப்படின்னு பார்க்குறாங்க. சகோதர சோழர்ல இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. எல்லாம் வேறு வழி இல்லைங்க. கிறிஸ்டின்னா பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தியாச்சு. இப்போ பரிசுத்தம் நடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் ஓலிக்காரர்களும் கிறிஸ்தவர்களும். ஆனால் ஒரு மனுஷன் எப்போ பரிசுத்தவானாக மாற முடியும்னா சத்தியம்தான். சத்தியம்தான் அவனை பரிசுத்தமாக்க முடியும். சத்தியத்தை அவனை பரிசுத்தம் பண்ண முடியும். வேறு எந்த பரிசுத்தம் பண்ண எதுவுமே பரிசுத்தம் பண்ண முடியாது. அப்போ சத்தியம் தெரியாத ஒருத்தர் பரிசுத்தம் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. சகோதர சொல்ல இந்த 144 தான் பலியின் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள். இவங்க வந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறினாங்க. கிறிஸ்துவின் குணலட்சணங்களுக்கு வந்துருச்சு. இவள்கிட்ட ஆவின் கனி வெளிப்பட்டுச்சு. ஆவின் கனி அப்போ தான் வெளிப்படுங்க. எடுத்தோன்னே உள்ள கிறிஸ்டினாமான ஆவின் கனி வெளிப்படாதீங்க. அப்படியே அமைதியாக நடக்குது, சாந்தமானது இல்லைங்களா? அப்படியே சமாதானம், அமைதியாக பேசுறது. அப்படி ஏன்னா கோவப்பட்டா சரி விடுங்க விடுங்க பிரதர் விடுங்க, நீங்கள் அதை விடுங்க, விட்டு கொடுத்தோம் விடுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் வீட்டில் போய் பாருங்கள், இவர் வேற மாதிரி பாரு. இங்கே அப்படி தான் பேசியான வழி இல்லை. இல்லைன்னா இவர் வந்து இவரு சட்டை இவர் சட்டை கட்டி சண்டைக்கு போனால் மதிப்பாங்களா? டேய் இன்னும் கூப்பிடாதுன்றாங்க இல்லைங்களா? சகோதர சோழல் அதுவும் வேறு வழியில் அப்படி தான் பேசி ஆகணும். சகோதர சோழல் இது போல் ஆவின் கனி அப்போ வராது. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ஆவின் கனி வெளிப்படுற டைம். அந்த ஆவின் கனி வர்றதுக்கு
முன்னாடி
ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முழுமையாக வராது. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வந்து எப்போ அது வரணும்னா ஃபுல்லாக சத்தியம் உள்ளே போகணும், உள்ளே போய் பரிசுத்தாவை நிறையணுங்க. நிறைஞ்சால் தான் இயற்கையாக சுவாபம் மாற்றம்
நடக்கும்.
ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நாம்ளே வந்து உபவாசம் வந்து சாப்பிடக்கூடாது, 5 மணிக்கு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குதுங்க? 4 மணிக்கே வந்து டைம் போகுது. இன்னைக்குன்னு பார்த்து வாட்சி ஸ்லோவாக ஓடுது இல்லைங்களா? நம்ம நினைக்க பார்க்குறோம் இல்லைங்க. அனைத்து வீட்டுக்கு உரம்புறங்களே என்ன வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. நேற்று இத்தனை வந்து வாங்கிட்டே வந்தது கிடையாது. இன்னைக்குன்னு பார்த்து திங்கிறதுக்காக வாங்கிட்டு வராங்க. நம்ம வீட்டுனா நம்ம முன்னாடி வச்சு சாப்பிடுவாங்க, வேகமாக சாப்பிடுவாங்க. அப்படி பார்ப்போம், எது கொஞ்சம் வெயி, நான் உபவாசம் முடிச்சுட்டு 5 மணி மேலே சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா வேகமாக முடிச்சிட்டாலும் நம்ம கிடைக்காது இல்லைங்களா? நம்ம கண்ணை நினப்பில் அப்படி அவங்க டைம் போகிறது, அவங்களை பார்க்குறது, பேக பார்க்குறது இல்லைங்களா? முடிச்சிருவாங்களாட்டது, நான் முடிக்கணும் உபவாசம் முடிக்கணும், அவங்க முடிச்சிருவாங்களாட்டது. இதெல்லாம் மாமிச பலவீனங்க. நம்ம சகோதரத்தில் இயற்கையாகவே சில பேர் வந்து வெறுத்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இது அனுபவத்தில் வந்துட்டாங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது தப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா? அது போல் ஆவின்கிட்ட அப்படி வருங்க. இயற்கையாகவே ஜென்மஸ்வாபம் மாறிடுங்க. நம்ம சுவாபம் மாறிடும். நமக்கு ஏற்கனவே அந்த குணலட்சணம் மாற்றம் நடக்கும். இதுதான் சார் கடைசி செய்ய. இதை கடந்தவர் தான் 144,000 சொல்லி பார்க்குற மண்பந்த சுகரை சொல்லி ரோமர் 8:29 வாசி. ரோமர் 8:29 பார்த்தீங்களா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு. இதெல்லாம் நீங்கள் இந்த வசனெலாம் இந்த மைண்டில் அடி பதிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமது குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு. மற்ற சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரனாக இருக்கிறார் இல்லைங்களா? அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, அப்படின்னா யார் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கான்னு சொல்லி தேவன் பார்த்துருக்காரோ, யாரெல்லாம் அது வலைப்பில் வந்திருக்கான்னு தெரியுமோ, யாரெல்லாம் கருவிலே தேவன் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குறாரோ, யாரை முன்குறித்திருக்காரோ, அவர்களை வந்து தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதுக்கு முன்குறிச்சிருக்காரு. அவங்க வந்து குமாரனுடைய சாயலுக்கு மாறணும். ஜெயமே அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜெயம் எதில் இருக்குன்னா இயேசுவின் குணலட்சணத்துக்குள்ளே மாறுறது தாங்க நம்ம இலக்கு ஜெயம், வேறு எதுவும் இல்லைங்க. அதுக்காக தான் 3 ஸ்டெப் கடந்தோம் இல்லைங்களா? குமாரன் சாயல் கோப்பாய் மாற வேண்டும் சகோதர சொல்லி. இதுதான் அந்த 142 எண்ணிக்கை. அடுத்து பார்த்து 2வது காரணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதர, இந்த கிறிஸ்தவோட எண்ணிக்கை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு கிறிஸ்தவில் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா கிறிஸ்டின்கள்லாம் பரலவும் போயிடுவாங்க, மீது எல்லாரும் நரகம் போயிடுவாங்க அப்படிதான் எதிர்பார்த்துக்கிறாங்க. முழு உலக ஜனங்கள் எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிட்டு கத்துவாங்க. கிறிஸ்டின் எல்லாம் பரலவும் போயிடுவாங்க. ஏன்னா இயேசு கும்பிட்டா மேலே போயிட்டு, நீ கும்பிட்டு தான் நீ மேலே வந்துருக்கலாம். நீ கும்பிடல, நீ கிறிஸ்டினா மாறல, போ அவ்வளோதான். நான் அப்பயே இயேசு கட்சி ஒன்று வான்னு கூப்பிட்டு இயேசு கட்சி நீ வரல அப்படி நிறைய பேசுறது பார்த்துருக்கீங்களா? நான் இப்படி தான் இருந்தாங்க. நைட் படுக்க பயங்கர கெட்ட கெட்ட கனவு வந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழிக்கார் வந்தார், அவர் இயேசு பற்றி சொன்னார், இயேசு கட்சிக்கு மாறினுங்க, கனவே போச்சுங்க அப்படின்னா சொல்கிறாங்க இல்லைங்களா சகோதரர். இது போல் வந்த ஜனங்களாம் பரவம் போயிட முடியுமா? அங்கே இதுதான் பேசிட்டுப்பாங்க போய் இல்லைங்களா சகோதரர். சொல்ல சத்தியம் தெரியணும், தேவனுடைய தெய்வீக திட்டம் பிளான் தெரியணும். அங்கே பரலோகம் என்ன பண்ண போன்ற அந்த அறிவு வரணும் அவங்களுக்கு. சும்மா பரலோகம் போகிறோமா, அங்கே வேலைக்கு தான் நமக்கு, எதுக்காக பரலோகம் அழைக்கப்படுறாங்க, யாரெல்லாம் போக முடியும், அந்த பரலோகம் போகிற தகுதிகள் என்ன, ஒரு வேலைக்கு போனோட தகுதியெல்லாம் பார்த்தோன்னா அப்ளிகேஷனே போடுறோம் இல்லைங்களா. அந்த தகுதி என்னால் அந்த அந்த படிக்கிற டேம்லெட்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லை, படித்து பார்த்தா நம்ம அப்ளிகேஷனே போடுறோம் இல்லைங்களா. அதுபோல் வேதத்தை படிக்கணும், நல்லா சத்தியம் நல்லா தெரியணும், தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரா முடியும் சகோதர சொல்லு. அது மாதிரி பார்க்கும்போது எல்லாரும் நரகம், கிறிஸ்துவ மட்டும் பரலோகம்னு சொல்லி எதிர்பார்த்துக்கும் போது அன்பாந்த சகோதர சொல்லு, அது அப்படி இல்லை. சில வசனம் ஒன்று தீமுத்தையும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசி, ஒன்று தீமுத்தி 4:10.
ஏனெனில்
எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல நல்லா நிறுத்தி நிதானமா படிச்சீங்கன்னா சில விஷயங்கள் புரியும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகராகி, அப்போ ரட்சகர் வந்து எப்படி இருக்கா, ரெண்டாக பிரியுது ரட்சிப்பு. எல்லா மனுஷருக்கும் ஒன்று, விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகர். அப்போ ரட்சிப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட ரட்சிப்புக்குன்னு தெரியுதுங்களா. விசேஷத்தை ரட்சிப்பு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் ரட்சிப்பு இருக்குது இல்லைங்களா. இந்த சபையோட எண்ணிக்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா விசேஷ ரட்சிப்பில் வரக்கூடிய ஜனங்கள் இவங்க. சபை வாய்ப்பு இருப்பாங்க இவங்க, ஃபஸ்ட்டு முதல் பலனாக மேலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இவங்க தான். மீது உலகத்துக்கு அப்போ தான் சத்தியம் பின்னாடி தான் வரும் சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இது சத்தியத்தை இந்த ஜனங்கள் மட்டும்தான் இதுக்குள்ள பிரவேசிக்க முடியும் சொல்லி பார்க்குறோம். ஒன்று தீமோத்தேயு 2:3-4 வசனம் வாசி, அதுதான் தேவனுக்கு முன்பாக நன்மையாவும் இருக்குது பிரியமாவும் இருக்குது. பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் அவர் விரும்பல, வான் விரும்பல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படதான் விரும்புறாரு. எல்லாத்தையும் காப்பாதுன்னு தேவன் ஆசைப்படுறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். சத்தியம் எல்லாருமே சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும்னு சொல்லி விரும்புறாரு, நல்லா புரிஞ்சுக்கோ இல்லைங்களா. ஆனா சத்தியத்தை அறிகிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, சொற்பமா இருக்காங்க. இப்ப நீங்க கிளாஸ் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நண்பர்கள் உற்றார் உறவுகள்லாம் கிளாஸ் நடக்குது, வான் கூப்பிடு ஏன்னா வராங்கள பார்க்கலாம். அதை வர வர எங்க நடக்குது, அங்கேயா சாயந்தரம் நான் அடுத்த முறை வரேன், அடுத்த முறை நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாருங்க, ஆடா இன்னைக்கு கிளாஸு நான் இப்போதான் வெளியில் வந்துட்டேன்னு, இல்லைன்னா ஒரு வேலை இருக்குதுன்னு யாரும் வரமாட்டாங்க சகோதர சொல்லி. இது அழைப்பு, இந்த அழைப்பை உங்களை யாரும் யாருமே கூப்பிடலாம் கூட தேவன் ஒரு ஆள் வச்சு உங்களை வர வைப்பார் புரியுதுங்களா. நீங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தா கூட உங்களை கூட்டிகிட்டு வருவாருங்க. இது வந்து நடத்துகிற மனுஷங்க முக்கியம் இல்லை, அழைச்ச தேவன் தான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை டைரக்டாக ஸ்பெஷல் அழைப்பு இருக்குதுங்க நமக்கெல்லாம். அன்பார்ந்த சகோதரர் சொல்ல அதை சொல்றாரு, நம்முடைய ரட்சகராக தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அறிய அடையவும் அவர் சித்தமுழுவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை தெரிஞ்சுன்னு விரும்புகிறார், அதுதான் அவர் சித்தமாக இருக்குது, அவர் சித்தமுழுவராக இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்க்குறார் அன்பார்ந்த சகோதரர் சொல்ல. இப்படி தான் தேவனுடைய சித்தமும் தெய்வீக திட்டமும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் பல்லோக வாய்ப்பில் சபை மற்றும் திரள் கூட்டம் இருக்கும், பூமியில் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் மற்றும் மனுக்குளம் இருக்கும் சகோதர சொல்ல. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மறைக்குதா, இந்த இந்த இதுக்கு இந்த பிரமிட் மேல் உச்சி பார்த்தீங்கன்னா இது சபை, இங்கே இருக்குங்க இயேசு சபை இதில் இருப்பாங்க, அது கீழே வந்து திரள் கூட்டம். இந்த கோட்டுக்கு மேலே பல்லவ வாய்ப்பு, இந்த கோட்டுக்கு கீழே பூமிக்குரிய வாய்ப்பு, இது வந்து முற்பிதாக்கள் அவங்களுடைய இது, இது உலக ஜனங்களாக உயிர்த்துந்து வருது. இதுலேயும் வராஜன் வந்து இரண்டாம் மனத்து போவான் கீழே விழுந்து போயிடும் சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இதை குறித்து நான் பின்னாடி டீப்பாக பார்ப்போம், அன்னைக்கு வசனங்களை பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இந்த 144,000 வந்து மூன்றாவது காரியம் நமக்கு என்ன காரணம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 144,000 வந்து இது சபைக்கு சொல்லலை, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுடைய கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 சொல்லியிருக்குது ஒழிய இதுக்கு சபைக்கு சம்மந்தம் இல்லை, இது சபை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க சகோதர சொல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு மாபெரும் ரகசியம் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. இது வந்து ரெண்டு விதமான இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பைபிளில், ஒன்று மாமிச இஸ்ரேலர்கள் இன்னொன்று ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். சபையும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் பேர் அழைக்கப்படுறாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்ம, அவங்க வந்து மாமிச இஸ்ரேலர்கள் சகோதர சொல்ல. பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கோத்திரம் வந்து மாமிச இஸ்ரேலர்களை பற்றி இருக்குது. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கோத்திரம் வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை பற்றி இருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. உதாரணம் சொல்ல போனால் இது ரெண்டு பதம் ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது, நீ கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து மாமிச இஸ்ரேலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேலுன்ற பேர் வந்து யாக்கோபுடைய பசங்க, யாக்கோபு தான் இஸ்ரேலுன்ற பேர் வந்துச்சு இல்லைங்களா, யாக்கோபுடைய பசங்க. யாக்கோபுடைய மூத்த பையன் அவங்க சேஷப்பத்த முதல் பையன் மூத்த மாற்றி கோத்திரம் மாற்றி எழுதக்கூடாதுங்க. மூத்த பையன் ரூபன், கரெக்டுங்களா, கரெக்டாக வந்த ரூபன் மேலே. ஆனால் வெளிப்படத்தில் மூத்த பையன் யார் வரா? யூதா. ஏ வெரி குட், கர்த்தர் வந்த கோத்திரம் யூத கோத்திரம். ஆவிக்குரிய இஸ்ரேலருடைய தலை யாருங்க? யூதா கோத்திரத்தை வந்த இயேசு, அதான் யூத கோத்திரம் முன்னாடி வந்துருச்சு. மாம்ஸ் இஸ்ரேல தலை யாருங்க? ரூபன். அவர் தான் அந்த இஸ்ரேல் மூத்தவர் இல்லைங்களா, சகோதரர். அதான் முதற் பேரானவர். பின்னாடி அது டீப்பா ஒன்னு டீப்பா பார்க்கலாம் சகோதரர்ல. அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் ஒன்று கிடையாது. வேதத்தை படிக்கிறீங்களா, இது விசேஷங்களை சொல்லப்படி சொல்லி ஏமாந்துருவாங்க. நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்களோ இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இல்லைங்களா, விழிப்புணர்வாக இருங்கள் இல்லைங்களா சகோதரர்ல. ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம ஒரு மாபெரும் அழைப்பு இந்த பூமியில் சைலண்டாக நடந்துட்டு இருக்குது. ரகசியமாக செலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த செலெக்ஷனில் ரகசிய செலெக்ஷன் நீங்களாம் உங்களால் இழுத்துட்டார், தேவன் கொண்டாந்துட்டாங்க சகோதரஸ்வரில். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இசேஜனுக்கு அந்த வாய்ப்பு போச்சுங்க, அவங்க மிஸ் பண்ணாங்க. இயேசு மறுதளிச்சாங்க, அந்த வாய்ப்பு புரட்சாதிக்கு வந்துச்சுங்க சகோதரஸ்வரில். கலாத்தியர் 6:16 வாசிங்க. கலாத்தியர்
6:16
இந்த பிரமாணத்தின்படி நடந்தவர்கள் எவர்களோ, இந்த பிரமாணத்தின் நியாய பிரமாணம் இதுபடி நடந்தவர்கள் எவர்களோ, மாம்ச இஸ்ரேலர்கள் இந்த பிரமாணத்தின் நடந்தவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேலர், தேவனுடைய இஸ்ரேலர்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இல்லைங்களா, தேவனுடைய இஸ்ரேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இவங்க ரெண்டு கோத்திரம் தான் முக்கியங்க, ரெண்டு தான் குரூப் தான் முக்கியம் தேவனுடைய திட்டத்தில். இவங்க ரெண்டு பத்தியுமே சமாதானம் இருக்குது, இறக்கம் இருக்குது. அதை கதை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற சமாதானம் சின்ன சமாதானங்க. இப்போ இப்போ மனுஷன் சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் மனசு சரியாக சினிமாவுக்கு போகிறோம், சினிமா தேட்டவங்க ஹா ஹா சிரிச்சுட்டு இருக்கிறோம், படம் முடிஞ்சு திரும்பினா இருங்க, திரும்ப சோகம்தான், அப்படியே அப்படி வெளியில் வரும் இப்படி தான் வரணும் இல்லைங்களா. உள்ளே போகிறப்ப மட்டும் சிரிச்சு போவோம், இந்த படம் நல்லா இருக்கும், ஜோக் இருக்குது, பிடிக்குது, அப்படி இருக்குது, சிரிச்சு சிரிச்சு உள்ளே போகிறோம் இல்லைங்களா. படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கு, கொண்டாந்து சோகம் முடிஞ்சுது. சோகத்தை மாதிரி குடிக்கிறாங்க, போதை இறங்கிட்டா திரும்ப கஷ்டம் வந்துடுது இல்லைங்களா. சிற்றின்பங்கள் தான் அந்த உலகம் கொடுக்குற சமாதானம். ஆனால் நித்திய நித்திய மகிழ்ச்சி கொடுக்குறது என்ன? கர்த்தருடைய சமாதானம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சமாதானம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே, மாமிச இஸ்ரேலர்கள் ஆகிறது இந்த பிரம்மாண்டப்படி நடந்தவர்களும் தேவனுடைய இஸ்ரேலர்களுக்கு மட்டுமே இந்த சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அன்பான சகோதரர். அதனால் நாமெல்லாம் வந்து எப்படி இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக, இதுவும் இவங்க ஆபிரகாம் சந்ததி தானே இவங்கெல்லாம், நமக்கு இவங்களுக்கு எப்படி எப்படி நாம் ஆபிரகாம் சந்ததியாக வந்துட்டோம்னா, ஆவிக்குரிய சிலர்கள் வசன வாசினா கலாத்தியர் 3:7 வசன வாசி. கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவங்க எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார் இல்லைங்களா, எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக அப்படி சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதரர் சொல்ல. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு முன்பாக எப்படி பிரிக்கிறார்னா, எபேசியர் 1:4 வாசி. எபேசியர் 1:4 வாசி. தமக்கு முன்பாக அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் குற்றம் இல்லாதவரா இருக்கணும்.
அவர்
உலக தோற்றத்துக்கு கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னா, யாரா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள இணைச்சிருக்கணும் அவங்க அவங்க அப்படின்னு உலக தோற்றம் செலக்ட் பண்ணிருக்காரு. யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வராங்களோ அவங்க தான் செலக்டா செலெக்ஷன் வருவான்னு சொல்லி சொல்லி தீர்மானம் பண்ணிருக்காரு. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்ட அப்படின்னா அப்படி அர்த்தங்க சகோதர சொல்ல. இப்படிதான் நான் வந்து பூமியில வந்து தேர்ந்தெடுத்து ஜெயம் கொட்டு ஜெயம் பெற்று அந்த மாபெரும் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறேன்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு என்ன, எப்படி மாம்ச இஸ்ரேலர்களுக்கு வந்து எல்லாமே நியாயப்பிரமான தான் முக்கியமா இருந்துச்சோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர் நமக்கு வாழ்க்கை எதுனா, நம்ம வாழும் முறையே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கின்றதுக்கு எது வைக்கிறார் முன்னாடி தேவன் சத்தியத்தை இல்லைங்களா. நீங்க பூமி வந்து இருளா இருக்குது, நீங்க வெளிச்சத்துக்கு உங்களுக்கு வெளிச்சம் நான் தரேன், வெளிச்சத்துக்கு நடந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. நாம் போகும் பாதைக்கு. அப்படி எப்படி சொல்றாருன்னா, சங்கீதம் 119 103 105 வசனம் வாசி. சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல ரோமர் 15:4 ரோமர் 15:4 முன்பு எழுதிருக்கலாம் போதனையா இருந்துச்சு. அப்படின்னா பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட விஷயங்கள் போதனைகளா இருந்துச்சு. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தன்னுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு மாடலா இருந்துச்சு, போதனையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சத்தியத்தை கொடுத்து வாழ சொன்னார், இது மாதிரி வாழ சொன்னாரு. ஆனா பழைய ஏற்பாடு சத்தியத்து வாழ சொன்னார் அவங்கள. நம்ம சத்தியத்தை நம்மளை மாத்திக்கணும். அவங்க வாழ்க்கையே சத்தியமா வச்சிருந்தார் இல்லைங்களா. ஆபிரகாம் ஈசாக்கு நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அது எதுக்கு அடையாளம்னா, தேவன் தன் ஒரே பேரனுக்குமா நமக்கா பலி செலுத்த போறாரு, அதுக்கு அடையாளமா இருக்குது. சகோதர சொல்ல மோசே சீரஜன்ல எகிப்து வந்து கூட்டிட்டு வந்தது, விடுதலை பண்ணுது. தேவன் எகிப்துன்ற உலகத்துல இருந்து சாத்தான் பிடியில் இருக்கிற பார்வன் சாத்தான் கடையாளம், அதுல இருந்து இயேசு வந்து மீட்டுட்டு வருவாரு. காணான் கொண்டு போறது பரம காணான், அதுக்கு அடையாளம். வழிநடுக்க போற வனாந்தர பிரயாணம் வந்து இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை, அதுக்கெல்லாம் அதுக்கு அடையாளங்க. அதுபோல அவருடைய வாழ்க்கையே வந்து திருஷ்டாந்தமா இருந்துச்சு, திருஷ்டாந்தம் செயல்முறையில இருந்துச்சு. அதான் வசனம் சொல்லப்படுது 1 கொரிந்தியர் 10:11 வசனம் வாசி.
அவர்களுக்கு சம்பித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை.
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அவங்க திஷ்டாந்தம் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பு, அதை பார்த்து நீ பண்ணக்கூடாது இப்படி பண்ணலாம், அந்த எச்சரிப்பு உண்டாகும்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நிழலும் பொருளுமான முறையில தான் தேவன் வந்து நமக்கு வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல ரோமர் 2:28-29 வாசிங்க. ரோமர் 2:28-29 வாசிங்க. அது முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். ஆவியின்படி நடக்கிறது விருத்த சேதம். இருதயத்தின் நுண்ணித்தல் அப்படி சொல்றாரு. இருதயத்தின் நுண்ணித்தல் நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவங்களை கட் பண்ணுகின்ற சகோதர சொல்ல அதைதான் தேவன் வந்து வெளியே எடுக்க சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் எப்படி இருக்குன்னா நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வாய்ப்பு யூதர்களுக்கு போச்சு, அதுக்கப்புறம் புறஜாதிகள் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் வாசினா ரோமர் 1:16 வாசி. 1:16 முன்பு யூதர்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள், பின்பு கிரேக்கனா புறஜாதிகள். முன்பு அவங்களுக்கு யூதர்கள், பின்பு கிரேக்க புறஜாதி நமக்கு வந்து சத்தியம் வந்துச்சு இல்லைங்களா. விசுவாசிகள் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அது தேவ பலனா இருக்குது, தேவனுடைய ஸ்ட்ரென்தா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாந்த சகோதர சொல்லி. அதான் இயேசு முத வந்தப்ப யாருக்காக வந்தாருங்க, யூதர்கள் தான் வந்தார். அதுதான் சொல்றாரு, யூதர்கள் வந்து யூதருக்காக வந்தபோது யூதர்கள் கேட்குறாங்க. யூதருக்கு வந்தபோது ஒரு புறஜாதி பெண் போய் கேட்குறாங்க, என் மகள் அவசி பெற வந்து காப்பாந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க, பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுமா, நாய்க்குட்டின்னு சொல்றாரு புறஜாதி. ஏன்னா பிள்ளைகளுக்காக தான் அழகி இசைச்சனுக்கு வீட்டாக தான் வந்தேன் சொல்கிறாரு. அது வசனத்தை வாசிங்கன்னா மற்ற 15:26 வசனம் வாசி. மற்ற 15:26
பிள்ளைகளா
மாறி இருக்கோம். ரட்சிப்பு ரெண்டு வகைப்படும். ஒன்று பரலோக ரட்சிப்பு, இன்னொன்று பொதுவான ரட்சிப்பு, பூலோக ரட்சிப்பு சொல்லப்படுது. பரலோக ரட்சிப்பில் யாரார் போவோன்னா சபையும் திரள் கூட்டம் போகிறாங்க. பொதுவான ரட்சிப்பு பூமிக்குரிய ரட்சிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் பூமிக்குரிய ஜனங்களும் இவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. முற்பிதாக்கள் இருப்பாங்க, உலக ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தது பூமியில் நித்திய ஜீவன் எதை ப்ராமிஸ் பண்ணால் அதை பெற்றுக்கொள்வாங்க, பூமியில் இருக்கிற ஜனங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்படி சொல்லி பார்க்குற அன்பாந்த சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது தேவன் இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு காமிச்சு, நமக்கு அடையாளம் அற்புதெல்லாம் அந்த சத்தியத்தின் மூலம் காமிச்சு, நம்ம அசால்ட்டாக வந்துட்டோம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு தான் லாஸ் இல்லைங்களா. வேணான இடத்துல வேணான விட்டுடலாம் இல்லைங்களா. அதான் சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா எபிரேயர் 2:4 வாசி, எபிரேயர் 2:4.
அடையாளங்களிலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இப்பொழுது பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி,
இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படி சொல்லப்படுது. சோ இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரேல் ஜனங்களால மிஸ் பண்ணிட்டாங்க, இயேசுவை மறுதளிச்சு மிஸ் பண்ணிட்டாங்க. அதை நாம பெற்றுக்கிட்டோம், நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் சில பேர் புறஜாதிகள் நிறைய இருக்காங்க, வேற மதத்தை சேர்ந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாத இருக்கிறாங்க இல்லைங்களா. அதை எப்படி வசனத்தை சொன்னார்னா ரோமர் 11:7-8 ரோமர் 11:7-8 ரோமர் 11:7-8 மற்ற ஜனங்களும் இன்னைக்கு ஏத்துக்காத இருக்காங்க, கடினப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. சகோதரர்கள் அந்த வாய்ப்பு நம்ம தான் கிடைச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இயேசு வந்த போது எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா இயேசுதான் மீட் பண்ணனால ராஜா நினைச்சிட்டாங்க, மேசியா வருவாரு இஸ்ரேல மீட் எடுக்க போற சொல்லி அப்படி எதிர்பார்த்தாங்க இயேசுவை சகோதர சொல்ல. ஆனா இயேசு வந்து ராஜா வந்தார் இந்த உலகத்துக்கு, ராஜா வரல. அவர் ராஜா தான், எந்த உலகத்துல ராஜா இருக்க போறாரு, மூன்றாவது உலகத்துல ராஜ்யத்துல. பாருங்க இது முதல் உலகம் ஜலத்துல அழிஞ்சிருச்சு, இரண்டாவது உலகம் நாம இருக்கிற இந்த உலகம் இல்லைங்களா. இந்த இந்த உலகத்துல சுவிசேஷத்துல நாம இருக்கிறோம், இந்த சுவிசேஷத்துல இந்த யூதத்துல லாஸ்ட்ல இயேசு வந்திருக்கிறாரு. இங்கதான் அவர் வந்து பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, நீ ராஜாவான்னு கேட்கறாங்க. நீ இரண்டாவது உலகத்துல இருக்கும் போது முதல் வருகையில நீ ராஜாவான்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, எஸ் நான் ராஜா தான், என் ராஜ்யம் இந்த உலகத்துல, இந்த உலகம் மூன்றாம் உலகத்துல. ஆயிரம் அரசத்துல யார் ராஜாவா இருப்பார், அவர் தான் ராஜா. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல் அப்படின்னாவே வேற யாருக்குமே தெரியாதுங்க, நமக்கு தான் தெரியுங்க, சத்தியம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியுங்க. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்றாரு அன்பான சகோதரர். ஆனா இஸ்ரேல் ஜனங்க எப்படி இது பார்த்தாங்கன்னா அவர் மேசியா வருவாரு, அரண்மனையில் வருவாரு, இஸ்ரேல மீட்பாரு, ரோமர் கையில இருந்து மீட்டுருவாரு இஸ்ரேல் ஜனங்களை, மீட்டு நம்மளை ஆட்சி செய்ய போற எதிர்பார்த்தாங்க. அதனால இயேசு வந்து ஜனங்க கூட்டம் சேர்ந்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷமாகி யூதர்களுக்கு அவர் கழுது மேல உட்கார வச்சு ஓசானா ஓசானன்னு சொல்லிட்டு நான் எருசலேமுல கூட்டிட்டு வராங்க. அவ்வளவு கீழெல்லாம் துணியெல்லாம் விரிச்சு ராஜ பரியாத கூட்டு வராங்க. அப்ப வந்து சீசர்ல கூட என்னாச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துச்சு, எப்படி மினிஸ்டர் ஆயிரம் மந்திரி ஆயிரம் ராஜா வயிறாட்டுக்குது நம்மளாம் மினிஸ்டர் தான் அப்படின்னு அவங்களும் நினைச்சிருக்காங்க. சகோதரஸ்வரில் மினிஸ்டர்ட்ட யார் பெரியவன், நான் தான் சீனியர் அப்படின்னு இவங்களும் யார் பெரியவன்ற போட்டியெலாம் நடந்திருக்குதுங்க. இப்படியே ஜீசஸ் கலந்து உட்காந்து அப்படி பாசிட்டிவாக வந்துட்டுருக்கிறாரு, இவங்க உள்ள நினைக்கிறத கூட யோசிக்கிறாரு, அவர் என்னென்ன நினைச்சுக்கிறாங்க பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. சகோதரஸ்வரில் அவர் கூட்டிகிட்டு வர அவங்களுக்கு ராஜா ஓசனை குதிச்சு குதிச்சு கூப்பிட்டு வராங்க. இவர் அடிக்கிறதுக்கு போயிட்டுக்கிறாரு, சோகமாக மூஞ்சி வச்சுட்டு போயிட்டுக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து குதிச்சு குதிச்சு ஆடிப்பாடி கூப்பிட்டு போயிட்டுக்கிறாங்க இவரை. சகோதரஸ்வரில் இப்படி தான் நடந்துச்சுங்க அந்த டைம். அன்பாந்த சகோதர சொல்ல வசனம் வச்சுன்னா லூக்கா 24:21 வாசி, லூக்கா
24:21
சீசர் பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறேன்னா இயேசு வந்து இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்க எதிர்பார்த்தோம், ஆனால் இறந்து 3 நாள் ஆயிடுச்சுன்றாங்க. பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இவை சம்பவத்து 3 நாள் ஆச்சுன்னு சுவாமமா பேசிட்டு போறாங்க. அப்ப ஜீசஸ் பக்கத்துல கை கட்டிட்டு கூட போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு போயிட்டு அற்ப விசுவாசிகளே மந்த புத்திக்காம திட்டுவாரு, உன் கூட இருக்கிற எத்தனையோ முறை சொன்னே உன் ஞாபகம் இல்லையா, மனுஷகுமார் திரும்ப வந்துடுவான்னு தெரியாதா அப்படின்னு பேசும்போது இவனுக்குள்ள அனல் மூட்டிச்சான். உடனே இவரு பேசும்போது நமக்குள்ள அனல் மூட்டிச்சு அப்படிங்கிறாங்க. இது கூட கர்த்தர் வந்துட்டு இருக்கிறாருங்க சகோதர, அனல் தெரியல அவங்க வழிபோக்கு நினைச்சுக்கிறாங்க. இது எப்படின்னு பின்னாடி உங்களுக்கு சொல்றேன், 2nd coming சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சொல்றேன் சகோதர சொல்ல. இது போல இவர் மீட்டர் அச்சுப்பான்னு எதிர்பார்த்தோம், ஆனா இவர் இறந்து 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல ஏசிட்டு வந்து ரகசியமா கேக்குறாங்க, ஏங்காண்டவரு நீங்க இப்பதானே ராஜாவா வர போறீங்க அப்படின்னு சந்தேகத்தை கிளியர் பண்றாங்க. அது வசனத்தை வச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 1:6 வசனம், அப்போஸ்தலர் 1:6 என்ன சொல்லி புரிய வைக்கிறது இல்லைங்களா, புரிய வைக்க முடியாது. ஏன்னா அப்ப சத்தி வெளியே வரல இன்னும் இல்லைங்களா. அதுக்கு இக்காலத்துல நீ ராஜ்யத்தை தரப்பு, ஏன்னா பரிசுத்தம் கிடைக்கல, அப்ப யாருக்கு கிடைச்சிருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க, பரிசுத்தம் இன்னும் இறங்கல அப்ப அவங்க மேல இல்லைங்களா. சகோதர சொல்லு இக்காலத்துல நீ ராஜ்யத்தை மீண்டும் இஸ்ரேலுக்கு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அன்பாந்த சகோதர சொல்லு. அப்படி இருக்கும்போது அவரோட அழைப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூதுல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் புறஜாதியில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரோமர் 9:24 வாசி. ரோமர் 9:24 வெளிப்படுத்தல் 5:9 சகல கோத்திரத்தாரும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்றும் ரத்தத்தினாலே மீட்டு. அப்ப ஏசு ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டதுங்க, யூதர்களுக்கு மட்டுமா கிறிஸ்தவர்கள் மட்டுமா, இல்ல உலக ரட்சகர் எல்லா மனுக்குலத்துக்கும் ரத்த உலக ரட்சகர் அவர், சகல கோத்திரம் சகல பாஷைக்கார் சகல ஜாதிகள் எல்லாத்துக்காகவும் தேவரும் ரத்தத்தினால மீட்டு கொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல ஒரு வசனம் வாசிக்கணும், ஆதியாகமம் 22:17 வாசிங்க. ஆதியாகமம் 22:17-18
கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரம் போல பெருக போன
ரெண்டு ஆபிரகாம் சந்ததி தான். இது மாமிசிசர்கள் கடற்கரை மனத்தில் ஆசிர்வாதம் பெறுவார்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் வானத்து நட்சத்திரங்கள் ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய பல்லோக ஆசிர்வாதம் பெற ஜனங்கள். அதான் அந்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது, இப்பதான் நிறைவேறுது அன்பாந்த சகோதரர் சொல்லு. ஏன்னா இந்த ஜனங்கள் எப்படி இருக்கான, அந்த ஜனங்கள் தேவன் இருளிருந்து வெளியில வெளிச்சத்துக்கு கொண்ட அந்த ஜனங்களா இருக்காங்க. 1 பேதுரு 2:9 வாசி. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துட புண்ணியங்களை அறிவிக்கும்படி, ஆச்சரியமான வெளிச்சத்தில் உள்ள வந்துட்டீங்க, ஆச்சரியமான ஒளி வரவழைத்துட புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் தேவனுக்கு சொந்த ஜனமாக இருப்பீர். இவ்வளோ கிரேட்டுங்க இல்லைங்களா, இவ்வளோ வாய்ப்பு நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். மாம்சிசிலருக்கும் ஆவுக்கிரசிலும் நிறைய ஒற்றுமை இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இது 12 கோத்திரம் வந்து ரெண்டாக பிரிஞ்சுதுங்க, சாலமோனுக்கு அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சுது, யூதா பென்னியமின் ரெண்டாக பிரிஞ்சிச்சுங்க, 10 கோத்திரம் தனியாக 2 கோத்திரம் தனியாக பிரிஞ்சுது, 10 கோத்திரம் வந்து சமாரியாவை தலைநகராக வச்சு பிரிஞ்சுது இஸ்ரேல்ன்ற பேரில் இருந்துச்சு, 2 கோத்திரம் வந்து யூதான்ற பேரில் வந்து எருசலேம் தலைநகராக வச்சு பிரிஞ்சுதுங்க. சகோதர சொல்ல இந்த 2 கோத்திரம் வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க, இயேசுக்கு இது உடன்படிக்க நியாயப்பிரம் உடன் பக்காவாக கடைப்பிடிக்கிறவங்க, அந்த 10 கோத்திரம் வந்து புறஜாதியில் கலந்துட்டவங்க. அதை சமாரியர்கள் வந்து அப்படின்னா அவங்க புறஜாதியில் கலந்துட்டாலும் அவங்க தீட்டுள்ளதாக கருதுனாங்க இந்த 2 கோத்திரம் அவங்கள. ஜீசஸ் கூட தண்ணி சமாரி போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறப்ப அந்த பெண் சொல்றாங்க, நீங்க யூதராஜ் எப்படி அண்டை வாங்கி குடிப்பீங்கன்னு கேட்கறாங்க இல்லைங்களா, அப்படி சொல்றாங்க சகோதர சோழ. அது போல மாமிசிறர்கள் போல ஆவிகிரிசிறர்கள் கூட பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டா பிரிஞ்சுதோ, அதே போல கிறிஸ்டின் உலகத்தை கூட பார்த்தீங்கன்னா பெரிய அமைப்பான ஆர்சின்னு சொல்கிற பெரிய அமைப்பா இருந்து அதுல இருந்து புரொட்டஸ்டன்ட் ஒரு அமைப்பு வந்துருச்சு, புரொட்டஸ்டன்ட் பிரிஞ்சது இல்லைங்களா, அது ரெண்டா பிரிஞ்சிச்சு சகோதர. இது இதனுடைய இதுக்கு இது இணையான யுகங்கள் வந்து இந்த பூமியிலே நடந்துச்சு அன்பாந்த சகோதர சோழ. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது நிலையில பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய 12 பசங்களை தான் வந்து இந்த மாம்சிஸ்ரேல் உருவானாங்க, கரெக்டுங்களா, யாக்கோடைய 12 பசங்க இஸ்ரேல் ஜனங்க மாம்சிஸ்ரேல் உருவானாங்க. ஆவிக்குரிய எப்படி உருவானாங்க சொல்ல முடியுமா? யாக்கோடைய 12 பசங்கள இருந்து மாம்சிஸ்ரேல் வந்தாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் சத்திய யார் மூலியமா வந்துச்சுன்னா 12 அப்போஸ்தலர் மூலியமா, புரியுங்களா, அவங்க எப்படி 12 கோத்தத்தில் வந்தாலும் 12 அப்போஸ்தலர் மூலமா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் உருவானாங்க. ரெண்டு நட்டு நிறைய இணைப்பு இருக்குதுங்க, ரெண்டு ஒரு ஜோடி பத்து நிறைய இருக்குதுங்க நிழல்ல, நிஜம் ரெண்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் மாம்ச இஸ்ரவேலருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சகோதர சோழர். அப்படி இருக்கும்போது இது 144,000 தான் இது எண்ணிக்கை, இது கன்ஃபார்மா தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது வேறொரு வீல வந்து 144,000 தான் எண்ணிக்கைன்னு கன்ஃபார்ம் பண்ணலாங்க. பரம எருசலேம் எப்படி சொல்றாருன்னா, தேவன் பரலோகத்தை ஒரு அளக்க சொல்றாரு, ஒருத்தர் தூதனோட அளக்க சொல்றாரு, அளந்த அந்த அளவை பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்றாரு. பரலோகத்துடைய அளவு அளக்க சொல்றாங்க, எப்படி அதை அடையாள பஸ்ல போட்டுன்னு பார்த்தினா வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 21:14 வரைக்கும் வாசி. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்தி, இதெல்லாம் பரலோகத்தை பத்தி பேசுதுங்க, 12 அஸ்திபார கற்கள் இருந்தன.
அதன் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதித்திருந்தன.
ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் நாமங்கள் பதிக்கப்பட்டிருந்தன.
என்னுடனே பேசினவன், நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தோம்.
ஒரு பொற்கோலை பிடித்ததோ, கோலை பிடிச்சிருந்தா
அந்த நகரம் சதுரமா இருந்தது.
அந்த நகரம் சதுரமா இருந்தது,
அகலமும் நீளமும் சமமா இருந்தது.
அந்த அகலம் நீளம் சமம், சதுரம்னா சமமா தான் இருக்கு, அகலம் நீளம் சமமா இருக்கணும்.
அவன் அந்த கோலினாலே நகரத்தை அளந்தான்,
அந்த கோலினால் நகரத்தை அளந்தான்.
12,000 ஸ்தாதி அளவா இருந்தது,
அதுல அளவு எப்படி 12,000 ஸ்தாதி அளவா இருந்துச்சு. நகரத்தை அளக்கும் போது ஒவ்வொரு பக்கம் 12,000 இருக்குது.
நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது,
நீளம் அகல உயரம் சமமா எல்லாம் 12,000 இருக்குது இல்லைங்களா. சரி, சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள்? 4 பக்கம். கனசதுரத்துக்கு 6, 12 பக்கம் வருங்க இல்லைங்களா. சகோதரசில பாத்தீங்கன்னா இதான் பாரு கனசதுரம். இப்ப வந்து இது நீளம் அகல உயரம் மூணு அளக்கணும். இப்ப நம்ம ஒரு மாடல் எடுத்துட்டு வந்தோம், கட்டையை எடுத்துட்டு வந்தோம், சதுரத்துக்கு இதான் பரலோகம் வச்சுக்கலாம், அதை வச்சு அளந்துக்கலாம் நாம. இது கனசதுரம். இந்த கனசதுரம் வந்து இது நீளம் அகல உயரத்தை அளக்கணும் நம்ம. இப்ப இதுல இது நீளம், இது உயரம், நீளம் இதுதான் நீளம் வச்சுக்கலாம், மேல இது நீளம் வச்சுக்கலாம், அகலம் அது உயரம், அகல எதுங்க அதேதான் அகலம் இங்க வச்சுக்கலாம், மதியில் வச்சுக்கலாம், அகலம் இது அகலம், இது நீளம், இது அகலம், உயரம் இது உயரம், புரியுதுங்களா. இதெல்லாம் 12,000 இருக்குது, ஒவ்வொன்றும் 12,000 இருக்குது. இப்போ அளக்கலாமா நம்ம? இப்போ வந்து நீளம் அளக்கலாம் மொதல், எத்தனை? 1, 2, 3, 4. அகலம் 5, 6, 7, 8. உயரம் 9, 10, 11, 12. 12 பக்கம் வந்துருச்சுங்களா. இப்போ ஒவ்வொன்றும் 12,000 12,000 வந்துருச்சு கணக்கு, 140,000. இது டெக்னிக் வச்சிருக்காருங்க, யாரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இது எண்ணிக்கை மாறக்கூடாது, தேவர் வச்சிருக்காரு, இதுதான் வரும்னு கன்ஃபார்மாக சொல்றார். அப்பவே கோல் அளந்துட்டாங்க, இதனுடைய எண்ணிக்கை 144,000. தேவனுடைய கணக்கு பிரகாரம் சகோதர சொல்ல இதில் எண்ணிக்கை 144,000 அப்படி சொல்லப்படுது. அதுதான் அந்த தூதன் வந்து அந்த புதிய எருசலேம் வந்து கோலினால் அளந்தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்து பார்க்கும்போது இந்த மாமிச இஸ்ரேலுக்கு இஸ்ரேல பேர் எப்படி வந்துச்சுங்க? மாமிச இஸ்ரேலுக்கு இஸ்ரேல பேர் எப்படி வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேல பேர் எப்படி வந்துச்சு முத யாரு இஸ்ரேல் பேர் வைக்கப்பட்டது? யாக்கோபு. எப்படி வச்சாங்க, ஏன் வச்சாங்க? யாக்கோபு இஸ்ரேலா மாறிட்டார். எப்படி, ஏன் மாறினாரு? ஒரு தூதன்ட்டு விடி விடிய போராடி ஜெயிச்சிருக்கான்னு சொல்றாங்க. விடி விடி போராடுங்க, இரு விடி விட்டு இருட்டில் சண்டை போட்டிருக்காரு, விடிஞ்சு நீ ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இனிமேட்டு போய் யாக்கோபில் இஸ்ரேல் பேரை மாற்றிட்டு போயிட்டார் இல்லைங்களா. அது போல இவங்க எப்படி, நாம் எப்படி இஸ்ரேல் பேர் வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த இருண்ட உலகத்தில் நம்ம போராடணும் விடியிற வரைக்கும். விடியிறன்னு என்ன, அடுத்த ராஜ்யம் மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், கத்திரி ராஜ்யம் ஆரம்பிக்கிற வரைக்கும், இந்த இரண்டாம் உலகம் முடிகிற வரைக்கும், இருள் முடிகிற வரைக்கும் நம்ம போராடணும் இந்த பூமியில். அப்படி போராடி ஜெயிச்சாதான் இஸ்ரேல்ன்ற பேர் வரும், ஆவிக்குரிய இஸ்ரேல்ன்ற பேர் வரும். புரியுதுங்களா? சகோதரர்ல பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனம் 28 வசனம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனம் 28 வசனம்.
அதிகாரம் 60:2 இதோ இருள் பூமியையும் ஆறிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
நீதியின் சூரியன் இயேசு இல்லைங்களா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதைப்பார் அப்படின்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லப்படுது. சகோதரர் இன்னும் சங்கீதம் 30:5 சங்கீதம் 30:5
அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும்.
சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். சாயங்காலம் என்னங்க, ஒரு நாளுடைய முடிவு சாயங்காலம் இல்லைங்களா. விடிய காலம்ன்றது இன்னொரு நாளுடைய துவக்கம் இல்லைங்களா. சாயங்காலம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய முடிவு, இரண்டாம் உலகத்துடைய முடிவு, அடுத்து மூன்றாம் உலகத்தில் ஆரம்பம் வந்து விடிய காலம் இல்லைங்களா. விடிய சாயங்காலத்தில் அழுகை தங்கும் இல்லைங்களா. இந்த சுவிசேஷம் முழுதும் நமக்கு வந்து போராட்டம் இருக்குது இல்லைங்களா. நாமளும் இருளில் போராடிட்டு இருக்கிறோம், அழுகை தங்கும். விடிய காலத்தில் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா களிப்பு உண்டாக்கும் இல்லைங்களா. சபை வந்து மகிமைகளை பிரவேசிக்கணும் இல்லைங்களா. வெளியுறகமாக ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சபை எங்கே இருக்குங்க, மகிமையில் இருக்கணும் இல்லைங்களா. மகிழ்ச்சி வந்துடும். அதாவது சாயங்காலத்து அழுகை தங்கும், விடிய காலத்து களிப்பு உண்டாகும். சரி, இந்த மாம்ச இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தூதனோட விடிய விடிய சண்டை போட்டிருக்காரு, அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு சொல்லி பேர் இஸ்ரேல் பேர் வந்துச்சு. நாம அப்படின்னா பெரிய ஒரு சண்டை போடுறோம், நமக்கு யார் எதிரி சொல்லுங்க போகலாம். நமக்கு யார் எதிரியா இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சதா ஒருத்தர் தான் இல்லைங்களா. டக்குன்னு சாத்தான் தான் சொல்லுவாங்க, அவ்வளவுதானா. இது வந்து அவங்க பயன்படுத்த கருவிகள் இல்லைங்களா. சாத்தான் பயன்படுத்த கருவிகள், அவங்க கள்ள சபையில உருவாக்கி நம்மளை ஏமாத்துற விஷயம். சார் லிஸ்ட்ல பார்க்கலாம், நம்ம இப்போ வசனத்தில் பார்க்கலாம் நமக்கு எதிரிகள் எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா. சரிங்க, வசனம் வாசி எபேசியர் 6:12 வாசிங்க. எபேசியர் 6:12 எபேசியர் 6:12
ஏனெனில் ரத்தத்தோடும் அல்ல
அப்படின்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தம், மாம்ச உறவு, ரத்த உறவு இருக்குல்ல, இவங்களாலேயும் நம்ம பிரச்சனை இருக்குதுங்க. சத்தியத்தில் வர முடியாத மாதிரி சொல்லுங்களா. மாம்ச ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துறைத்தனங்கன்னா என்னங்க, டிபார்ட்மெண்ட்ஸ், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, துறை துறை இருக்குல்ல, துறைத்தனங்கள்ல டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி துறைத்தனங்கள், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கூட யாருக்கு இதாக இருக்குங்க. நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதுங்க, நம்ம பின்னாடி வந்து ப்ரொமோஷன் போயிட்டே இருப்பான். நமக்கு எந்த சலுகை, பின்னாடி சலுகை கிடைப்பான். நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் உட்காந்துருப்போம், சாதாரணமாக ஒருத்தர் இம்ப்ரூவ்மெண்ட் அடிச்சு போயிட்டு இருப்பாங்க. நம்ம சம்பளம் சேலரி ஏறாங்க, அவங்க ஏறி போயிருங்க. ஆமாம் துறைகள் இதுதான், துறை அநேக துறைகள் இருக்குது. அநேக துறையில் யாருக்கு எதிராக இருக்குது, நமக்கு எதிராக இருக்கும். இது முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு கர்த்தர், துறைத்தரங்களோடும் அப்புறம் அதிகாரங்கள், நம்ம அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்லாம் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. நாம் அப்படியே வேதனை போடுவோம், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் நம்ம அதிகம் நம்ம சப்போர்ட் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை எப்படி நம்ம நம்மளை ஓரமாக ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம சகோதர சோரில் நீங்கள் ஒரு மகிமைக்குள்ள ராஜாக்குள்ள ஆசையில் ஆக போகிற ட்ரைனிங்கில் இருக்கீங்க இப்போ நீங்கள், புரியுதுங்களா? தேவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். என் பிள்ளைங்க எல்லா கஷ்டத்தையும் உள்ளே போந்து அனுபவிச்சாதான் நாளைக்கு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுற கஷ்டம் என்ன பிள்ளைங்களுக்கு தெரியணும் அனுமதி கொடுக்குறாருங்க. நமக்கு வந்து இந்த பூமியில் வந்து நம்மளை தூக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க, நம்ம நல்ல நிலையில் கூட என்கரேஜ் பண்ண ஆள் கிடையாதுங்க. நம்ம அதிகாரி கூட நமக்கு எதிராக தான் செயல்படுவாங்க, நம்ம நம்ம பனிஷ் பண்ணுவாங்க, நம்ம நம்மளை வேலை தூக்க கூட முயற்சி எடுப்பாங்க அதிகாரங்களோடும்.
அப்புறம்
இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள் யாருன்னா அரசியல்வாதிங்க, ரவுடிங்க, தாதாக்கள், இவங்க எல்லாம் கூட நமக்கு எகென்ஸ்டா தான் செயல்படுறாங்க. அந்தகார லோகாதிபதிகளோடும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டமே இருக்குதுங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆவியில ஒரு சண்டை பண்ற கூட்டம் வானமண்டலத்தை தொங்கிட்டு இருக்கிறானே அவனுங்களா, அங்கிருந்து அடிக்கிறாங்க நம்மள அக்னியாசர் விடுறானுங்க. வானமண்டல பொல்லாத ஆவிகள், அந்த ஆவி என்ன சாதா ஆவியா, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு பெரிய படையருக்கு நமக்கு எதிரா சேனைகளோடு நமக்கு, இது உண்மையா பொய்யா? இப்ப தெரிஞ்சு நமக்கு ஏன் இந்த பூமியில நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நாம மட்டும்தான் பெரிய ஆளா போறோம் அதனால, புரியுதா? நாம் மட்டும்தான் ஆசீர்வாதம் பெற போற ஜனங்கள் அதனால, நமக்கு மட்டும்தான் தேவன் சொந்தமா இருக்கிற அதனால, நமக்கு மட்டும்தான் கிருபை இருக்குது அதனால, இந்த உலகம் நமக்கு எதிராக நிக்குது. உலகத்தின் அதிபதி யாருங்க? சாத்தான். வெறி பிடிச்சிருக்கிறாங்க சகோதர சோர்ல. இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும், நான் வந்துட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது உதாரணத்துக்கு உன் அம்மா உன்னை கைவிட்டா கூட கைவிட்டுவா, நான் விட மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பாசத்தை காட்டார் அன்பாந்த சகோதர சோர்ல. இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். அதனால இந்த போராட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நமக்குள்ள இருக்கிறனால்தான் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க சொல்றாரு. ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் தரிச்சிட்டோம்னா நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. அதெல்லாம் நீ பின்னாடி பார்ப்பீங்க அன்பாந்த சகோதர சொல்ல. சரி, அப்போ பாருங்க ஏன் தேவன் இப்படி எல்லாம் செய்யணும் நமக்கு அப்படின்னா வெளிப்படுத்தாது. 3:19 வெளிப்படுத்தது 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். புரியுதுங்களா? தேவன் யாரை விரும்புகிறாரோ அவங்களை என்ன பண்ணுறாங்க, தப்பான வழியில் போனால் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஒரு மேய்ப்பண்ணுக்கிறாரு, ஆடு கண்ணப்பனா ஒன்று சும்மா இருப்பாரா, பார் என்ன ஜாலியாக சுற்றுன்னு விடுவாரா, ஹாய் ஹாய் டப்புன்னு ஒரு அடி அவனு ஆடு நேரம் வந்துடும் இல்லைங்களா, அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். அதே மேய்ப்பு அடி பாட்டே இருப்பார். ஏன்னா மிருக மிருக ஆடு ஆடுக்கு எதிராக வருதான்னு பார்ப்பார். வெறும் எதிரே ஒரு மிருகம் வந்துச்சுன்னா சும்மா விடுவார், மேய்ப்பு இருந்து ஓடிடுவாரா? அவர் மேய்ப்பன் கிடையாது. உடனே மேய்ப்பன் எப்படி முன்னாடி நிற்கணும், ஆட்டுக்கு முன்னாடி போகணும், அவர் ஆடுகள் பின்னாடி வரணும். அப்படிதான் மேய் மேய்ச்சல் செம்மறி இடம் அப்படிதான் ஓட்டிட்டு போங்க, பார்த்துருக்கீங்களா? மேய்ப்பு தான் முன்னாடி போய் ஆடுகளை பின்னாடி வரும் சகோதர சோழ. அப்போ அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருப்பார், ஆடுகள் தப்பாக போனாலும் அடி தட்டி வழி நடத்துவார். அதுதான் நான் நேசிக்கிற எவ்வளோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அந்த சிச்சை வந்து பெரிய அளவில் இருக்காதுங்க, வலிக்கும் அவ்வளோதான், அதில் பாதிப்பு இருக்காது. நான் சிச்சிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சிச்சை தான் சகோதர சோழ. ஏன்னா ஒரு தங்கம் எப்படி ஜொலிக்குது அழகாக மின்னுது அப்படி, அது வேல்யூ ஜாஸ்தி. ஆனால் அந்த தங்கம் அந்த வேல்யூ வர்றது சாதனமாக வந்துச்சா, அதுல இருக்கிற அழுக்கு எடுக்கிறது என்ன பண்ணாங்க, புடமிட்டாங்க, நெருப்புல புடமிட்டாங்க. நெருப்புல பல முறை புடமிட்டு தான் தங்கம் வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா. அது போல தான் சகோதர சொல்ல நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். 1 Peter 1:7 1 Peter 1:7 அழிந்து போற பொண்ணு நெருப்புல சோதிக்கப்படும் போது வெளியேறப்பட்ட உங்க விசுவாசம் அதிக சோதிக்கப்படும். அது நிச்சயம் அல்லவா, கண்டிப்பா சோதிக்கப்படுதுன்னு ஆகணும். நம்ம விசுவாசம் உண்மைதானே சோதிக்கப்பட வேண்டும் சகோதர சொல்ல. அப்ப யாரெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா உபாகமம் 13:3
அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தரத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோ அன்பு கூறியீர்களோ இல்லையோ,
உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு ஆத்மோடு அன்பு கூறுகளோ, முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு அன்பு கூறுகளோ இல்லையோ என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் தேவநாயகத்தை உங்களை சோதிக்கிறார். நீ வச்சிருக்கிற அன்பு உண்மைதானான்றத டெஸ்ட் பண்றார். வேற ஒன்றும் இல்லை அன்பு அந்த சுகர் சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சோதனை வேணான்னு சொல்லாமா? சோதனை கொடுக்குறது யாருங்க? நமக்கு யார் இந்த ஏஜென்ட்டு? சோதனைக்காரன் யாருங்க? சாத்தான். சாத்தானுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நிப்பா தொடு அப்படின்றாரு. ஆனால் என் பையனோட உயிரை தொட விட மாட்டேன், நீ தொட்டுக்கணும் அனுமதி கொடுக்குறாரு. நான் வேணான்னு சொன்னால் போன்றுவார், அவன் போயிடுவான். ஆனால் திருமணம் ஜெயிக்கணும், சோதனை ஜெயிக்கணும். நம்ம சோதனைக்காரன் வர வர வரைக்கணும். அதனால் சோதனை வந்தால் வேணான்னு சொல்ல வேண்டாதுன்றாரு கத்த. சோதனை வேண்டான்னு சொல்லிடாதீங்க, வாங்கி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தோத்த கூட பரவாயில்ல, ஜெயிக்க முயற்சி எடுங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் பயப்படுறீங்க. சோதனை வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுதான் எப்படி சொல்கிறாருன்னா, யாக்கோபு 1:12 வசனம். யாக்கோபு 1:12 சோதனை வேணாம்னு சொல்லக்கூடாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஜீவ கிரீடம் அப்பதான் கிடைக்கும் சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்து இன்னொரு சந்தேகம் நமக்கு, ஏன் 12 கர்த்தர் வைக்கணும்? 12 சீசர்கள், 12 கோத்திரங்கள் இல்லைங்களா, 12 அஸ்திபார கற்கள், ஏன் 12 கர்த்தர்? அதுல என்ன விஷயம் இருக்குமா? 12 12,000 தாதிகள் ஒவ்வொன்றும் 12,000 செலக்ட் ஆகிறாங்க. ஏதோ 12 அப்படின்னா மேட்ரு இருக்குது. ஏன் அன்பார்ந்த சகோதர சொல்ல, மனுக்குள்ள முழுசு எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்களா குணலட்சணத்தில்? இப்போ எனக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். நம்ம ஸ்கூலில் எத்தனை கிளாஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கிளாஸில்
40-50
பேர் இருப்பாங்க. 50 பேர் நம்மகிட்ட பேசுவாங்க, ஆனால் 50 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? நம்ம ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருப்பாங்க? 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஏ 50 பேர் ஃப்ரெண்ட் ஆக வேண்டியது தானே? 2-3 பேர் மட்டும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. நமக்கு பிடிச்ச எதை வச்சு பிடிச்சது உங்களுக்கு? மைண்டு செட் ஆகுது உங்களுக்கு, உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மைண்ட் அவருக்கு இருக்குது இல்லைங்களா? அதுதாங்க. ஒருத்தனை வந்து நம்ம முன்ன பின்ன அவனோட பழகிருக்கவே மாட்டான். அவனை கண்டா பிடிக்காது, அவர் கண்டா பிடிக்காது நமக்கு. அவர் நல்லது கிடையாது செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனால் அவர் கண்டா மூஞ்சி மோரையும் பாரு அப்படின்ட்டு போயிருந்தான் இல்லைங்களா? அவர் பாவம் அமைதியாக போயிட்டு இருப்பாரு, அவன் மூஞ்ச பார்த்தா புரியுங்க நல்லவன் இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லிடுற இல்லைங்களா? சௌரஸ்ல ஏன்னா நமக்கு பிடிக்காது அவர். ஏன் பிடிக்காதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லை இல்லைங்களா? அது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் பிறந்த மனுக்குளம் முழுசும் எடுத்துட்டீங்கன்னா 12 வகையான குணலட்சணம் இல்ல மனிதர்கள் இருக்காங்க இந்த பூமியில. ரகசியம், 12 வகையான குணலட்சணம் உள்ள மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சுவிசேஷம் பரவல பூமி ஃபுல்லா. எல்லாரும் ஒரே குணலட்சணங்க தான் போய் பிரசங்கம் பண்றாங்க. இது எல்லா குணலட்சணக்காரும் ரீச் பண்ணாது. ஒருத்தர் வந்து பொலப்புலன்ட்டு போயிடுவார், ஒருத்தர் இங்கிருந்தே கேட்டுக்கணுவாரு, ஒருத்தர் இன்னொரு நாள் ரேடியோவில் கேட்டுக்கணும், இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு இல்லைங்களா? அப்போ அவர் யார் எப்படி டச் பண்ணுறது? அவருக்கு எப்படி சத்தியம் கொண்டு போக முடியும்? பல விதமான குணலட்சணம் இருக்குதுங்க. இந்த சைக்காலஜி புக்கு புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா குணாதிசயங்கள் எத்தனை 12 போட்டிருக்கும் பாருங்க. சைக்காலஜி டாக்டர்லாம் இருக்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எத்தனை வகையான மனிதனுடைய மாண்பு குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வகையான குணலட்சணம் இருக்குது. 12 வகையான ஆளுமை தன்மைன்னு போட்டிருக்கு சகோதர சொல்ல. 12 வகையான குணலட்சணம் நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் நம்மள உட்காந்துருக்குறோம், நீங்கள் எல்லாரும் எல்லாம் ஒரே குணலட்சணம் கிடையாதுங்க. நீங்கள் ஒருவர் கலந்து இவர் ஒரு குணலட்சணம், அவர் ஒரு குணலட்சணம், நீங்கள் ஆள் நான் எல்லாரும் ஆளுக்கு குணலட்சணத்தில் இருக்கணும். நம்ம எல்லாருமே இயேசுடைய 12 சீசர்களும் 12 விதமான குணலட்சணத்தை செலக்ட் பண்ணாங்க. பேதுரு முற்கோபி காதை வெட்டினார் தெரியுங்களா? காதை ஒட்டு வைக்கலாம் இவருக்காது போயிருக்குங்க இல்லைங்களா? சகோதரசு இல்லை தோமா சந்தேக பேர் வலி இல்லைங்களா? இந்த மாதிரி 12 விதமான குணலட்சணம் தான் 12 சீசர்கள். அதே மாதிரி இந்த கோத்தது 12 குணலட்சணம் உள்ளவங்க, ஒவ்வொரு குணலட்சத்திலையும் உண்டாக்கப்பட்டவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சகோதர திருச்சபை எப்படி செலக்ட் பண்றாருனா, தேவன் ஒவ்வொரு குணலட்சத்திலையும் 12,000 பேர் செலக்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குணலட்சத்துக்கு அடையாளங்க. ரூபன்னா அதுக்கு ஒரு குணலட்சத்துக்கு அடையாளம், சீமியோனா ஒரு குணலட்சணம், லேவினா ஒரு குணலட்சணங்க. 12 வகையான குணலட்சணம் குறிக்கிறது இந்த பேர்கள். இந்த 12 வகையான குணலட்சணம் இருக்கிற ஜனங்கள் 12 செலக்ட் ஆயிட்டாங்கன்னா
இந்த 12,000 பேர் போய் பூமியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்தந்த குணலட்சம் இருக்க ஜனங்களை ஈஸியாக கவர் பண்ணிடுவாங்க. பூமி எப்படி இருக்குன்னா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைஞ்சிருக்கிறதுல பூமி கத்திர அறிகிற அறிவில் நிறைய ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் ஃபுல்லாக இருக்கும். சகோதர இல்லை, இப்போ நம்ம இதில் நம்ம ஏதோ ஒரு குணலட்சத்தில் இருக்கிறோம், நம்ம எந்த குணலட்சம் கூட கண்டுபிடிக்கலாங்க. சகோதர சொல்ல சரி உதாந்து பார்த்தோம்னா இது ஒவ்வொரு குணலட்சம் பார்க்கலாங்க. ரூபன் எந்த குணலட்சம் பார்க்கலாமா? ரூபன் கேட்டகரி, இந்த உலகத்தில் ரூபன் கேட்டகரியில் ஜனங்கள் என்ன மாதிரி குணலட்சணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49 அதிகாரம் 3 வசனம், ஆதியாகமம் 49:3. மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூபன் கேட்டகரி உள்ள ஜனங்கள் யாருன்னு பார்த்தா உலகத்துல இருக்காங்க 5 தாளந்து உள்ள ஜனங்கள். 5 தாளந்து அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இல்லாதே கிடையாதுங்க. 5 தாளந்து அவங்களுக்கு இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கும் அவங்களுக்கு, ஆரோக்கியம் இருக்கும், பணபலம் இருக்கும், மனத்திறமை இருக்கும், பூமியில் உலகத்தில் செல்வாக்கோடு இருப்பாங்க, செல்வாக்கு இருக்கும். இதெல்லாம் சௌரசோல இவர்கள் வந்து 5 குணலட்சணத்துடைய ஜனங்கள், 5 தாளந்துள்ள ஜனங்கள் இவங்க. இவங்க இருக்கு அந்த மாதிரி கேட்டகரி தான் ரூபன் கேட்டகரி. இந்த உலகத்தில் அவங்க நினச்சா எதனால செய்யலாம், செய்ய முடியும். இவங்களோட தேவன் எவ்வளோ எதிர்பார்ப்பாரு? நிறைய எதிர்பார்ப்பார். ஆனால் இந்த 5 தாளந்துள்ள ஜனங்கள் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா உலகத்துக்கு பயன்பட்டு இருக்கிறாங்க. 5 தாளந்தையுமே நிறைய படிக்கிறது, நிறைய பேர் ஸ்பீச் பண்ணுறது, நிறைய கண்டுபிடிக்கிறது, நிறைய வேலை செய்யறது, நிறைய பணத்தை வந்து இப்போ விரைவு பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணுறது, இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. செல்வாக்கு வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. செல்வாக்கு ரெக்கார்ட் டான்ஸ் போடுறது, ஆர்கெஸ்ட்ரா நடத்துறது, ரோடு நடுவில் குறுக்க பந்தல் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர் இழுக்கிறது அது இது நிறைய யூஸ் பண்ணிட்டு இந்த ரூபன் கேட்டகரி. இவங்களுக்கு சத்தியம் போய் அறிவிச்சா இந்த 5 தாளந்து தேவனுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் இதுல 12,000 பேர் இந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க, 5 தாளந்து உள்ள ஜனங்கள். இதுல 12,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சபையா. 2வது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா சிமியோன். சிமியோன் என்ன எது கடையிலன்னா ஆதியம் 49:5 வாசி. கொடுமையும் பட்டயங்கள் கொடுமையும் இது மூர்க்கத்தனமா இருக்குது. ஜனங்கள் சபையாருக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால சிமியோனுக்கு வேற இடத்துல எப்படி வசனம் சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதியம் 29:33 வாசி. ஆதியம் 29:33
மறுபடியும்
ஒருத்தர் கேள்வி ஞானம் போய் தான் சத்தியம் அறிவிக்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி ஞானத்தோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க, அப்போ இதுக்கு என்ன அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டால் சொல்கிறது கேளு, நீங்கள் கேட்கறதுல சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அர்த்தம் நான் அர்த்தம் கூப்பிடுவார் நம்மள கூட மாட்டார். நீ அங்கேருந்து நீ வராதுன்றான் இல்லைங்களா? நீ கண்ண கூட பேச மாட்டாங்க. அப்போ கேள்வி ஞானம் உள்ள ஜனங்களுக்கு கேள்வியை ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி கேள்வி ஞான ஜனங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்டாக பதில் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுவா நல்ல கொஸ்டின் கேட்டுங்க. நீங்கள் எவ்வளோ கேட்பேன் நானும் பார்த்தேன் பார்த்தீங்களா, கரெக்டாக கேட்டிங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி உஷ்ணு ஏறணும் இல்லைங்களா? நமக்கு ஏத்தாலி வந்தாயா அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க இல்லைங்களா? சகோதரசோ இல்லை, இந்த மாதிரி சிமியோன் கேள்வி ஞானம் உள்ள ஜனங்கள் வந்து 12,000 பேர் பூமியில் செலக்ட் ஆவாங்க, சபையாக போவாங்க. இந்த மாதிரி இருக்க ஜனங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்து பார்க்கும்போது லேவி கோத்திரம். லேவி வசனம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 29:34 வீடு வாசலாம் மறந்துட்டு அவங்க கூட சுத்திட்டு இருப்பாங்க. அவர் வெளியூர் போனா இவர் வெளியூர் போவார், அவர் எங்க படுத்தா அங்க இவர் கீழே படுத்திருப்பார், இவரு அங்கதான் படுத்திருப்பார். இவர் கூட சுத்துற ஜனம் வீடு வாசலே வீட்டுல திட்டுவாங்க. சின்ன வயசுல திட்டுவாடே உங்கடா உங்க வீடு வாசலே கிடையாதா, அப்படியே போயிட்டு அவங்களே போயிட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா இல்லைங்களா? வீடு பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. சேர்ந்துருப்பேன் யாரா ஒருத்தர் சேர்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட வந்து வந்து ஒழுங்காக உட்காருனா போகந்து வரும் உங்களுக்கு. இவர் கூட சேர்ந்து சுத்திட்டு இவர் சொன்ன நல்லா கேட்பார் இல்லைங்களா. இந்த மாதிரி சேர்ந்திருக்க ஜனங்கள் இப்போ சத்தியம் போச்சுன்னா சகோதர சொல்ல இவங்க தேவனுடைய வேலைக்காக முழு நேர பணியாளராக சேர்ந்துருவாங்க. அப்படியே போயிட்டு எங்கே வேணாலும் படுப்பாங்க, எங்கே வேணாலும் தூங்குவாங்க, எங்கே வேணாலும் தண்ணி அடிச்சு அங்கே குளிச்சுக்குவாங்க, கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, சாப்பாடுல படுத்துக்குவாங்க பேசாத. அப்படியே போகிற இடத்துல ஊழிக்காரங்க சப்போர்ட்டாகவும் இல்லை ஊழி செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஊழிக்கார் முழு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க சேர்ந்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்துச்சு சேர்ந்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது யூத கோத்திரம் ஆதியாகமும் 49:8 இதை வச்சு நம்ம செக் பண்ணலாங்க. இதுக்கு வர இதை வச்சு செக் பண்ணலாம். யூதாவே சகோதரால் புகழப்படுவோர் நீர் அப்படின்னு யாருன்னா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சியான ஜனங்கள். இந்த உலகத்தில் வந்து புகழ்ச்சி அதிகமாக இருக்கும். இவங்களை பெருமையை பேசுவாங்க. இந்த கோத்திரத்தில் தான் பவுல் அப்போ பவுல் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த கோத்திரத்தில் வந்தார். உலகமே அவர் இயேசு புகழ்ந்து இல்லைங்களா. அப்போ சார் பவுல் உலகமே பேசுறது இல்லைங்களா. அது மாதிரி புகழின் உச்சியில் இருக்க ஜனங்கள்லாம் யூத கோத்திர ஜனங்கள். அதான் சகோதரர் புகழப்படுவோர் நீர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் உள்ளே வந்தால் அவர் வந்துட்டார் வந்துட்டார் அவர் தான் அவர் தான் காட்டுறாங்க இல்லைங்களா. ஆனால் புகழ்ச்சியில் இருக்கிறார் அவர். ஏன்னா இத்தனை பேர் இருந்தாலும் அவர் தனியாக ஸ்பெஷலாக இருக்கிறாங்க இல்லைங்களா. யார் யார் அந்த இந்த இருக்கிற பேர் அவர் தான் அவர் தான் எல்லாம் உலகம் எல்லோரும் அவங்க கை நிட்டுவாங்க. அந்த அவர் கை நிட்டுவாங்க. அதான் புகழ்ச்சியில் இருக்கிறவர். இந்த மாதிரி புகழ்ச்சியில் இருக்கிற ஜனங்கள் வந்து உலகத்தில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேறு வேலை குப்பையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவனை கொண்டாந்து சத்தியத்தில் கொடுத்துட்டோம்னா சத்தியத்துக்கு புகழ்ச்சி கொண்டு வருவாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல இதை புகழ்ச்சி தர ஜனங்கள் இதை பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா யூத கோத்திரம். அது செபுலோன். செபுலோன் வந்து ஆதியம் 49:13
இருப்பான்.
செபுலோன் கடற்கரை துறை அருகே குடியிருப்பான். கடற்கரை ஓரமா குடியிருக்காங்க யார் குடியிருப்பா மீனவர்கள் இல்லைங்களா. மீனவர்கள் வந்து நல்லா பில்டிங் போட்டு கட்டி திருப்பாங்க கடற்கரை ஓரமா டென்ட் தாங்க. ஏன்னா திடீர்னு புயல் வந்துச்சுன்னா கூட காலி பண்ணணும். ஏன்னா போலீஸ் சொல்லியிருந்த கலப்பு கட்டிடுவாங்க. அப்போ திடீர்னு நிரந்தரமில்லாத டென்ட்டு. இந்த மாதிரி சௌரசர் இந்த உலகத்தில் வீடு வாசல் இல்லாத ஊர் ஊராக போய் டென்ட்டு போகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காளா இல்லையா. நீங்கள் நிறைய நான் பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த குறவர்கள்லாம் நிறைய குறவர் அவங்களாம் டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க உள்ளே எல்லாம் சகல வசதியாக இருக்கும். ஆனால் அவங்க வீடு கொடுத்தோடு இருக்க மாட்டாங்க. அப்படியே கும்பலாக போவாங்க ஊர் ஊராக கூடாரம் போட்டுகிட்டே போவாங்க. இவங்களை யார் சத்தியம் சொல்கிறது இல்லைங்களா. இந்த மாதிரி கூடாரத்தில் இருக்கிறவங்க போய் சத்தியம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜனங்கள் கூட உலகம் பூரா இருக்கிறாங்க. அதில் ஒரு 12,000 பேர் செலக்ட் ஆவாங்க கூடாரத்தில் கூடாரம் போகிற ஜனங்கள். இவங்களுக்கு வந்து சகோதர சொல்ல சத்தியம் சொல்கிறதுக்காக 12,000 பேர் செலக்ட் ஆகி சத்தியத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து தனக்குன்னு ஒரு ஏரியா தனக்குன்னு ஒரு வீடுன்னு இருக்க மாட்டாங்க. இதில் வர ஜனங்கள் தேவனுக்காக ஓரிடத்தில் அங்கே படுத்து அங்கே தங்கிக்குவாங்க. எங்கே போனாலும் அங்கே தங்கி வேலை செய்வாங்க. 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு 1 வாரம் ஆச்சு 10 நாள் ஆச்சுன்னா பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருக்கு அங்கே டென்ட் அங்கே இருக்கும். வேலை முடிஞ்சுனு வெளியூர் போய் வேற உள்ள டென்ட் போட்டுருவாங்க. இப்படியே டென்ட் போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ அது தேவனுடைய ஊழித்து டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே இல்லைங்களா. அந்த மாதிரி டென்ட் போற ஜனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசக்கார் இல்லைங்களா. இசக்கார் இல்ல இசக்கார் இல்ல செபுலோன் செபுலோன் அடுத்து இசக்கார் பார்க்கலாங்க. இசக்கார் 6வது இசக்கார் ஆதியாகமம் 49:14 இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுது. 2 கழுது எப்படி பொதி தூக்கும். இந்த பக்கம் ஒரு மூட்டை இருக்கும் இந்த பக்கம் ஒரு மூட்டை இருக்கும் கழுது அப்படியே பொதி தூக்கிட்டு போதுங்களா. அந்த மாதிரி இசக்கார் வகுப்பு இருப்பாங்க. அப்படின்னா 2 விதமான பொதி தூக்குவாங்க இந்த உலகத்தில் அவங்க இருக்காங்க. எப்படின்னா தன் குடும்ப ஆதாயமும் பார்க்கணும், தன்னுடைய எஜமானுக்கும் தன்னுடைய முதலாளிக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மேன் அவங்க கூட இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சத்தியத்தில் இல்லை, அவங்க உலகத்தில் ஏதோ வேறு வேலை செஞ்சுக்கிறாங்க, வேறு பொதி தூக்கிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் சத்தியத்தை வந்துட்டாங்கன்னா தன்னுடைய சுய ரட்சிப்பையும் காப்பாற்றிக்குவாங்க, மற்றவோட ரட்சிப்பையும் தூக்குவாங்க, பொதி தூக்குவாங்க. அப்படின்னு என்னதுன்னா ஊழிக்காரனுக்கு ஊழிக்காரனை சுமந்து போகக்கூடிய வேலை செய்வாங்க. வண்டி வாகனம் ஓட்டுவாங்க அவங்களுக்காக. இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காருங்க, அவர் இறந்துட்டார் பிள்ளை. அந்த சகோதர் வந்து நேர்களை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த சகோதர் வந்து நைட்டு எந்நேரம் போய் கூப்பிட்டாலும் சரிங்க எழுப்பிட்டா வந்து வேலைக்கு வந்துடும், வண்டி எடுத்து வந்துடும், வாங்க போகலான்னு சொல்லி கிளம்புவார். இது போல் சௌரசன் தன்னை சுய ரசிப்பதனால காப்பாற்றப்படுது, இந்த சத்தியம் போனாலும் மற்றவங்களும் காப்பாற்றப்படுறது. அந்த 2 பொதிய நடுவப்படுத்திருக்கிற பலத்துக்கிறது. இப்போ நம்ம அந்த நிறைய பேர் கேட்டகரி இருப்பாங்க. தன்னையும் பார்த்துக்குவாங்க, தனக்கு ஆதாயமும் இருக்கணும், இதனால் மற்றவங்களுக்கு ஆதாயத்துக்கு வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து 12 பேர் செலக்ட் ஆவாங்க அன்பாந்த சௌரசன் சபையாக வருவாங்க. அடுத்து பார்க்கும்போது மனாசே.
ஆனா இங்க தான் வந்துருச்சு, மனாசே இந்த பக்கம் இருக்குது. ஏன் தானை தூக்கிட்டு மனாசே வந்துச்சு அப்படின்னா, தான் வந்து பல்லவத்தில் பிரவேசிக்க வாய்ப்பே இல்லைங்க. தான் கோத்திரம், இதெல்லாம் யூதாஸ் காரியத்து தான் வர்றார், தான் கோத்திரம் தான் வர்றார் சார். இது பல்லவம் போக முடியாது அவங்க. ஏன் அவர் தூக்கிட்டார், தானத்திட்டு மனசு வச்சார்னா, தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:16 வாசி, ஆதியாகமம் 49:16. தான் வந்து இஸ்ரேல் கோத்திரம் ஒரு கோத்திரமாக ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அப்புறம் பாருங்க, குதிரையில வந்து ஒருத்தர் சவாரி போயிட்டு இருக்கிறார், அப்ப வழியில ஒரு சர்ப்பம் இருக்குன்னு சொல்ல, பாம்பு இருக்குன்னு சொல்ல, பாம்பு வந்து குதிரை வழியில படுத்திருக்குது. குதிரை வந்தோடனே குதிரை பாம்பு பார்த்தா என்ன பண்ணுங்க, பாம்பு அப்படியே சீருது, குதிரையை பார்த்து சீருது. அப்ப பாம்பு என்ன, குதிரை என்ன பண்ணுங்க, அப்படியே பின்னிட்டு விழுவோம், எகிரும், காலை தூய பின்னாடி சாயும், பின்னாடி செஞ்சா குதிரை மேல உட்காந்துருக்க நிலம என்ன ஆறுதுங்க, கீழே விழுந்துருவார் இல்லைங்களா. அது என்னன்னா கழுதை குதிரை ஒட்டகம், பைபிள் அடையாள பாஷையில இருந்து உபதேசம் நடத்துங்க. கழுதை குதிரை ஒட்டகம், ஊழியம் செய்யறவங்க உபதேசத்துல வர ஜனங்களுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம் போல இருப்பாங்க. இந்த தான் கோத்திரம் இடைஞ்சலா இருப்பாங்க அவங்க, என்னன்னா மத்தவங்களையும் கீழே தள்ளிடுவாங்க, இவங்களும் இடைஞ்சலா நிற்பாங்க, இவங்களும் போக மாட்டாங்க, மத்தவங்க இடைஞ்சலா இருப்பாங்க. சகோதரஸ்வரர் இதான் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம். ஏன் இந்த தான் கோத்திரத்துக்கு மனாசே வச்சார்னா, மனாசேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மறக்கப்படுதல் அர்த்தம். சங்கீதம் 45:10-11 வசனம் வாசி, சங்கீதம்
45:10.
மறக்கப்படுதல் அர்த்தம் அப்படின்னு என்னன்னா, இந்த ஜனங்கள் வந்து மற்றவர்களுக்காக தன் தொழிலுக்காக எல்லாத்தையும் மறந்து வேலை செய்யற ஜனங்க, உலகத்தில் வேலை செய்ய குறிப்பிட்ட வேலை செய்யறாங்க. அவங்களை சத்தியத்தில் வந்துட்டாங்கன்னா தேவனுடைய ஊழியத்துக்காக எல்லாத்தையும் மறந்துடும், உலகத்தை மறந்து வேலை செய்வாங்க இல்லைங்களா. தன்னுடைய வேலையே இந்த வேலை தான் சொல்லிட்டு செஞ்சு முடிப்பாங்க. அதுதான் மனசு உள்ள வராரு, இந்த தானை தூக்கிட்டு மனசு உள்ள வராரு, ஆவிக்குரிய செல்லல உள்ள இவ்வளோ சபை இல்லைங்களா. இந்த சபைக்கு வந்து இது உதாரணம் இதை வச்சு நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், ஆனால் இதில் தான் பார்க்கணும் நம்ம. அவன் மனசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானுக்கு மனசே மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து மனசுக்கு அப்புறம் யாருங்க, காத்து இல்லைங்களா, காத் கோத்திரம். காத்துன்னு போது ஆதியாகமம் 49:19 வசனம், சரி, காத்து என்பது மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விடும். ராணுவ கூட்டம் யார் மேல பாயும், ஆக்சுவலா அவர் யாரா இருப்பார், அப்ப அவரும் ராணுவ வீரனா இருக்கணும் இல்லைங்களா. ராணுவ வீரன் தான் போராட்டத்துல நிப்பாரு. ராணுவ மேல இன்னொரு ராணுவ வீரன் பாய்ந்து வரும், ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் இல்லைங்களா. சௌர யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் வந்து சகோதரிகள் அதிகமாக இடம் பிடிப்பாங்க, சகோதரிகள் தான் அதிகம் இடம் பிடிப்பாங்க. ஏன்னா அன்பாந்த சகோதரர் சொல்ல, இவங்க ஊர் ஊராக போய் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ சகோதரர் நினைச்ச ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யலாம், ஊழியம் சப்போர்ட்டாக போகலாம், எல்லாமே செய்யலாம். சகோதரிகள் சத்தியத்தை வந்துடுறீங்க, நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் வேலை செய்ய முடியும், உங்களுக்கு ஆசை இருக்கும், நீங்களும் ஊழியம் செய்யணும் ஆசை இருக்கும், ஆனால் உங்களால் வர முடியாது, நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரீயாக செய்ய முடியாது. அப்படி எப்படி தேவனுக்கு பெரியமா உங்கள் தாளத்தை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை நீ சத்தியத்தை வளர்த்துனா போதுங்க, பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாங்க இல்லைங்களா. உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தை வளர்த்துறது போகும். பிள்ளைகளை சத்தியத்தை வளர்த்துறதுன்றது என்னன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஊர் பூரா சத்தியத்தை அறிவிச்சு எல்லாத்தையும் மாற்றிடலாம், தன் சொந்த பிள்ளைகளை மாற்ற முடியாதுங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொன்னால் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அதுதான் ராணுவமே மேலே போயிருது சமம் அவங்களுக்கு. தன் வீட்டில் உக்காந்துட்டு தன் பிள்ளைங்களை குடும்பத்தார் சத்தியத்தில் வழி நடத்துறது, ராணுவ கூட்டமே அவன் மேலே போயிருது சமமா. போய் அக்கம் பக்கம் சொன்னா கூட ரசிக்கப்பட்டு சத்தியத்தில் வந்துடுவாருங்க ஈஸியாக. ஆனால் சொந்த குடும்பத்தை சத்தியத்தில் கொண்டு வருது சாதாரணம். சரி, குழந்தைங்களாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன் கணவருக்கு சொல்லலாம், சண்டே கிளாஸ் மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்து பாடம் எடுத்து சொல்லித்தரலாம் இல்லைங்களா. சகோதர சொல்ல, இது போல் பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லப்படுது. இது சகோதரிகள் அதிக இடத்த இதை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசேர், ஆசேர் சொல்லும்போது ஆதியாகமம் 49:20 வசனம்,
ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாவிற்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான்.
ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுடைய ருசிவர்களை தருவான். சகோதர சொல்ல, மணி என்ன, 9:30 நல்லா பசி எடுத்துருக்கு உங்களுக்கு இல்லைங்களா. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ திடீர்னு காது தொண்டு பிரியாணி வந்து உள்ளே இறங்குன்னு வச்சு எப்படி இருக்கும், அங்கிருந்து வரப்ப வாச கம்ம 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 நடிக்குது, வந்து திறந்து வச்சுட்டு அப்படியே எல்லாம் திறந்து வச்சுட்டாங்க, சுற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் நாங்கள் கிளாஸ் எடுத்துருக்குறீங்களா, என்ன பார்ப்பீங்களா அதை பார்ப்பீங்களா இல்லைங்களா? அப்படிதான் பார்த்துருப்பீங்களா? ஏன்னா இதை அப்படியே இப்படி இப்படி இருந்தோம், அதை பார்த்து நின்னா இருங்க, அப்படியே கண்ணெல்லாம் பெருசு பெரிய மூஞ்சலம் இல்லைங்களா, வாயெல்லாம் சொல்லட்டும் மூஞ்சலாம் சிரிக்கும். அது மட்டும் ஒத்ததை பார்த்து நமக்கா அப்படின்னு ஒத்ததை பார்த்து மூஞ்சி உடனே மகிழ்ச்சி ஆகுது இல்லைங்களா? அதான் ருசிவா இருக்கங்களே, ருசி வருங்க படைப்பு. அது மாதிரினா இது எது கடையிலன்னா, ஒரு கேட்டகரி இருக்காங்க ஒரு ஜனங்க, அவங்க எங்கே போனாலுமே அந்த இடமே மகிழ்ச்சி ஆயிடும், ருசி வர்க்க மாதிரி அவங்க. அது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக சரி, ஒரு ஃபங்க்ஷனாக அமைதியாக எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த குடும்பத்தில் வந்து இவர் உள்ளே என்ட்ரானோடனே டே மாப்பிள்ள டே மச்சான் எல்லாம் குதிப்பாங்க, டே வன்டாண்டா அவன், டே வன்டாடா அவன் சொல்லிட்டு. இப்போ ஆனாந்தாலும் பெண்ணாக தான் சரி, இவங்க வந்ததும் களைகட்டுங்க அந்த அந்த மண்டபமே. இல்லை ஒருத்தர் போதுங்க, எல்லாரும் கலகெல்லாம் அந்த குதிக்க ஆரம்பிச்சாலும் சிறு சிறு சிரிக்க ஆரம்பிச்சாரு, வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சி கொடுக்குற இடம். இதில் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆவாங்க. உதாரணம் சொல்ல போனால் ஏன் இப்படிலாம் செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக சிரிச்சு சிரிச்சு பேசுகிறார், எவ்வளோ கஷ்டம்னாலும் வெளியில் தெரியாத சிரிச்சு சிரிச்சு எல்லாத்தையும் பேசுகிறார். அவர்கிட்ட போய் சிடு மூஞ்சி ஒருத்தர் போய் சத்தியம் சொல்ல முடியுமா? போய் ஒருன்னு உட்காந்துட்டு வந்து அவர் வாங்க அவரும் நல்லா இருக்கீங்களேண்ணே, நல்லா இருக்க அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்திருக்கேன். அப்புறம் இதே சத்தியம்னு சொன்னீங்க, சத்தியம் சொன்னீங்க, சத்தியம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டால் தெரியும் இப்படியே சொல்கிறார். கேட்பாரா அப்புறம் கொண்டா பார்ப்பாரு, அப்புறம் சொல்லுவார் சத்தியம் சார் சும்மா சிரிக்கிற லூசு மாதிரி லூசாங்க நான் பேசுறது கவுனி அப்படின்னா கேட்பாரு. அவர் அவர் வந்து அப்படியே மூஞ்சி அப்படியே போகிற மாதிரி பார்த்து அப்படி எதுக்கு வந்தான் அப்படின்னு தான் யோசிப்பார் இல்லைங்களா? சகர சார் இல்லை, அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசுறது, சிரிச்சு பேசணும்னு பேசணும் இல்லைங்களா? சிடுமூஞ்சிக்கார போய் பேச முடியுமா? அதே சீரியஸாக இருக்கிறவர்கிட்ட போயிட்டு சிரிக்கிறவர்கள் போய் பேச முடியுமா? ஒரு சீரியஸாக எப்பயுமே சீரியஸாக இருப்பார். என்ன சரி சரி சொல்லுங்கள், என்ன மேட்டர் சொல்லுங்கள், ஓ அதுதான் சரி மேட்டர் சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு வேணும் அதை சொல்லுங்கள், சரி போங்க அனுப்பிச்சிடுறோம் போங்க அப்படி சொல்கிறவர் இருப்பார். ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு சிரிச்சு சிரிச்சு பேச சொல்லுவார்னா வாங்க அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லைங்க சும்மா பார்த்துட்டு போங்க அப்படின்னா இங்கே என்ன வேணும் சொல்லு அப்படிதான் கேட்பார் இல்லைங்களா? சும்மா சிரிச்சு ஒன்று சிரித்து முடிச்சுடு இல்லை மேட்டர் சொல்லு சும்மா வந்து வந்தது சிரிச்சுட்டு என்ன என்ன பார்த்தா கேனியம் தான் ஒன்று பார்த்தா கிடைக்க மாதிரி என்ன நினைக்கிற அப்படி அப்படி தான் பேசுவாங்க இல்லைங்களா? சண்டைக்கு வந்துடுவாங்க, என்ன பார்த்து லூஸ் மாதிரி தான் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா? பாருங்க அந்தந்த கேட்டகரி ஜனங்களும் அந்தந்த கேட்டகரி தான் போகணுங்க. இப்ப சிரிக்கக்கூடிய ஜனங்கள்ட்ட மகிழ்ச்சியா இருக்க ஜனங்க போய் சொன்னா ஈஸியா ரீச் ஆகுதுங்களா? மகிழ்ச்சி இல்லாத சீரியஸா போய் சொன்னா ஏத்துங்க. ஒரு குடிகார்ட்ட போய் குடிக்கூடாதுன்னு ஒரு குடிக்காத சொன்னா ஏத்துக்குவாங்களா? அவர் கூட குடிக்கிறத சொன்னா ஏத்துக்குவாங்க இல்லைங்களா? சௌகர சோல அப்ப யாரு யாராருக்கு எப்படி சத்தியம் சொல்லும் அப்படிதான் சொல்லணும். ஒரு கலெக்டருக்கு போய் சத்தியம் சொல்லணும்னா நாம போய் சத்தியம் சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஒரு மினிஸ்டர் சிஎம்க்கு சத்தியம் சொல்லணுங்க. இப்போ நம்ம போயிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம் கேட் பண்ணி ஸ்டாண்டு போட்டு சிஎம் இருக்காரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சத்தியம் சொல்ல வந்திருக்கிற திறந்துடுங்க கதவை அப்படின்னா திறந்து விடுவாங்களா? திறந்துட மாட்டாங்க. தேவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஎம்க்கு சத்தியம் சொல்கிறது இன்னொரு சிஎம் பயன்படுத்தினா ஓகே, ஒரு மினிஸ்டர் போனால் ஒன்று சல்யூட் வச்சு கதை தந்துடுவாங்க இல்லைங்களா? ஒரு டிஎஸ்பி அவர் சத்தியம் சொல்கிறது ஒரு ஐஜி போனால் எப்படி இருக்குங்க? உயரமா கோபுரம் கட்டி உள்ள வீட்டுக்குள்ளா நம்ம இத்தனை பேர் ஒரு வீட்டுல அடைச்சிட்டு பிதுக்கிட்டு உட்காந்துக்கிறோம் நம்ம எல்லாரும், ஆனா அவன் அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துக்கிறான், எல்லாரும் சும்மாவே இருக்கு கூட்டத்து கூட ஆள் இருக்காது இல்லைங்களா? அப்படி உட்காந்துக்கிறானுங்க. அவன் வந்து வெளி உலகமே தெரியாது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் எப்படி போய் சத்தியம் சொல்றது? அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஜனங்கள் போகணும், அவங்க போனால் ஈஸியாக ரீச், உள்ளே போய் இப்போ சத்தியம் பேசலாம். இது போல தான் சவர சொல்ல, இந்த மாதிரி சிரித்து சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஜனங்கள் தன் கவலையை மறந்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் தான் சத்தியத்தை அறிவிக்க முடியும். இதனால தான் சத்தியம் வெளியே ரீச் ஆகுங்க, எல்லா இடமும் ரீச் ஆகும். இதில் 12 பேர் செலக்ட் ஆயிடுவாங்க, செலக்ட் ஆகி சத்தியத்தை ஈஸியாக கொடுப்பாங்க. அன்பாந்த சகர சொல்ல அதான் ருசி வர்க்கங்களை கொடுப்பான் அப்படி சொல்லப்படுது. எது பார்த்தோம்? ஆசை நத்தலி பார்க்கலாம். அடுத்து நத்தலி சகோதர சொல்ல நத்தலி ஆதியாகமம் 49 அதிகாரம் 26 வசனம்.
நத்தலி
நத்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனம். இதுனா விடுதலைக்காக போராட கூட ஜனங்கள் இவங்க எப்போ பாரு விடுதலை வேட்கையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. சுதந்திரம் அடைஞ்சது மாதிரி சுதந்திரம் பேசுவாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயும் விடுதலை விடுதலை இதுல இருந்து விடுதலை அடுத்தது போராட்டம் அப்படி இவங்க கையில இப்படி தூக்குன மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கேட்டு நிறைய இருப்பாங்க அந்த உலகத்தில். அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் ஊடண்டா இப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. இப்படி விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிற ஜனங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு குடும்ப நடத்தல ஆக்கி இல்லாதவங்க வச்சோம்ல. இவங்களாம் ஊர் சுத்தத்தில் இப்படியே கத்திட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு போராட்டம் அவன் சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு கலெக்டர் சொன்னது கத்திட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க சகோதர சோழ. இந்த மாதிரி ஜனங்களுக்கு வந்து சும்மா ஒருத்தர் தூங்கிட்டுலாம் சத்தியம் சொல்ல முடியாதுங்க. அவனுக்கு கத்திக்கிட்டே பேசிட்டு சத்தியம். இந்த மாதிரி புரட்சியாளனுக்கு புரட்சியாளனே போகணுங்க சத்தியத்துக்கு. இந்த மாதிரி ஜனங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் வந்துட்டாங்கன்னா ஜப வீரர்களாக இருப்பாங்க. விடுதலைக்காக ஜபம் பண்ணுவாங்க, போராடுவாங்க தேவன்கிட்ட, தேவன்கிட்ட போராடி ஜபம் பண்ணுவாங்க. நாமெல்லாம் ஊர் பூரா சத்தியம் அறிவிப்போம். இவங்க உக்காந்துருந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. எல்லா சகோதரர்களும் ஜபம் பண்ணுவாங்க. விடுதலை வீரர்கள் இவங்கெல்லாம் ஜப வீரர்கள் சகோதர சொல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம் கூட கிண்டல் பண்ணுவோம், ரொம்ப ஓவரா பண்றிய, போது நிறுத்து வா, கத்தரே வந்து வரத்து ரொம்ப போர் அடிச்சு போது வா அப்படின்னு கூட்டிட்டு போற அளவுக்கு ஆயிருங்க. ஆனால் எப்ப பாரு சும்மா ஜபம் பண்ணிட்டு டைம் கூட கூட ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் செலக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, போர் வீரர்கள், போராளிகள், புரட்சியாளர்கள் பூமியில் நிறைய சுத்திட்டு இருக்கிறானுங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு இன்னொரு புரட்சியாளர் வரணும் இல்லைங்களா, அதுல ஒரு அதுல ஒரு கேட்டகரியில் வந்து
பண்ணி
அவங்க ஜபம் பண்றாங்க. பட் அந்த ஜபம் வந்து சரியானது உங்களுக்கு ஜபம் சப்ஜெக்ட்ல சொல்றேன். ஜபம் தனியாக இருக்குது, அது கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ சொல்றேன் விடுதலை ஜபம் கூட எப்படி இருக்கு பண்றது கூட வேதத்தில் இருக்குதுங்க, அதை சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆசிரியர் நத்தலி பார்த்தாச்சு. அடுத்து கடைசி யோசேப்பு. யோசேப்பு பத்தி சொல்லும் போது ஆதியம் 49:22 யோசேப்பு கணிதரும் செடி. யோசேப்பு கணிதரும் செடி அப்படின்னா தாளந்துள்ள ஜனம், அதாவது செல்வாக்குள்ள ஜனங்கள். இவங்க போனா வேலை ஆகும். இப்போதான் இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு ஹால் கேட்குறோம். ஒரு இப்போ நேரு கல்யாணத்தில் மீட்டிங் போகிறோம், ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓப்பனில் ஸ்டார்ட் பண்ணலாம், நேரு கல்யாணத்தில் மீட்டிங் போகிறோம். நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா, நீ யார், உங்களுக்கு யார் சொல்கிறா, ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் என்னாச்சும். அப்போ நம்ம கூட என்ன ஒரு விஐபிஸ் வந்து சொன்னாங்கன்னா, ஒரு மினிஸ்டர் வந்து நம்ம இப்போ நம்மளால தான் இடம் கொடுத்துட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஒரு கலெக்டர் ஆர்டர், ஒரு டிஎஸ்பி, இந்த கவுன்சிலர், மேயர், இவங்க என்ன சொன்னால் உடனே சில ஒரு கவுன்சில் ஏரியா கவுன்சிலர்னா சொல்லி நிற்கணும் இல்லைங்களா. நமக்கு அது நின்னால் தான் அந்த இடம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதுபோல் இவங்கெல்லாம் வந்து தாளந்துள்ள இவங்க செல்வாக்குள்ள ஜனங்கள். இதை கணிதரும் திராட்சை. இந்த மாதிரி உலகத்தில் செல்வாக்கு இருக்க ஜனங்கள் தன்னுடைய செல்வாக்கை தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் யார் யாருக்கோ பயன்படுத்துகிறாங்க. ஊரில் பண்டிகை போட்டால் அதுக்கு ரெக்கார்ட் டான்ஸ் போகிறதுக்கு, நடு ரோட்டில் பந்தல் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து செல்வாக்கு உள்ள ஜனங்களில் சத்தியத்தில் வந்துட்டாங்கன்னா தபர் இன்னைக்கு கிளாஸ் சத்திங்க நடக்க போகுது, எல்லாம் பஸ் அந்த போது திருப்பிவிட, இங்கே பெரிய பந்தல் போடு, இங்கே எல்லாம் பெரிய கூட்டம் போடு, எல்லாம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படி ஹாலாக இருந்தாலும் சரி, எப்படி கிரவுண்டாக இருந்தாலும் சரி, தன் செல்வாக்கை பயன்படுத்தி அதை கொடுத்துருவாங்க, தேவன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செல்வாக்குள்ள ஜனங்கள்லாம் இன்றைக்கி சாத்தான் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டானு பிடிச்சி வச்சுட்டு இன்னைக்கு உலகத்துக்கு தன் செல்வாக்கை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சகோதர சோழ. சபை செல்வாக்குள்ள ஜனங்களை 12,000 பேர் செலக்ட் பண்ணிடும். அவங்க போய் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. செல்வாக்குள்ள ஜனங்களாம் சத்தியம் நிறுத்துவாங்க. அவ ஈஸியா சத்தியம் பரவுங்க, உலகம் பூரா பரவும். இந்த இவங்களுக்கு சத்தியம் கொண்டு போகல ஈஸியா. இது போல சகோதரர் யோசேப்பு கணிதரும் திராட்சை செடின்னு சொல்லப்படுது. அடுத்தது கடைசியா பென்னமீன். பென்னமீன் ஆதியாகமம் 49:26
காலையில் தன் இறையை படிச்சிருப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான்.
சகோதர சொல்ல பென்னமீன் பீறுகிற ஓநாய், காலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் அப்படி சொல்லப்படுது சகோதர சில. பென்னமீன் பீறுகிற ஓநாய் அப்படின்னு சொல்லும்போது சகோதர பென்னமீன் என்னன்னா பீறுகிற ஓநாய் அப்படின்னா உயிர் எடுக்கிறது, உயிர் எடுக்கிறவங்க, உசுரம் வாங்குறவங்க சொல்றாங்க அவங்க நினச்சிருந்தாங்க. இப்போ இது யாரு பென்னமீன், யாக்கோபடி பையன் இல்லைங்களா. பென்னமீன் பேர் வச்சுருவாரு அவருக்கு வந்து பென்ன பென்னமின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா பென்னோலின் பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பென்னோலின்னு வைக்கிறாங்க. ஏன் பென்னோலின் வச்சார்னா பென்னோலின் துயரத்தின் மகன் அர்த்தம். இவர் பிறந்தன அம்மா இறந்துட்டாங்க இல்லைங்களா, அதனால அம்மாவை வந்து சாவடிச்சவன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அந்த குழந்தைங்க நிறைய குழந்தை இருக்காங்க பூமியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த குழந்தை பிறந்தனே தாய் இறந்துருந்தாங்கன்னு சொல்ல அந்த குழந்தை நிம்மதியாக வாழை விட மாட்டாங்க சமுதாயம். அம்மாவை தின்னுட்டு வந்தவன், அம்மாவை தின்னுட்டு வந்தவன் அப்படின்னே சொல்லி கொள்ளுவாங்க இல்லைங்களா. அந்த குழந்தை சந்தோஷமே போயிடும், தாயும் பார்க்க முடியல, தாயை நான் தான் கொண்டுட்டேன்னு ஊரே சொல்லும். அந்த குற்ற உணர்வுக்குள்ள அந்த குழந்தை அம்மா இல்லாத குறையை விட இந்த குறையை சேர்த்து அந்த குழந்தைய சாகடிக்கும். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சகோதர சில பென்னோலின்னா துயரத்தின் மகன் அர்த்தம். இந்த மாதிரி யாக்கோவுடைய பையனுக்கு வந்து பென்னமின் பிறக்கும் போது பென்னோலின் பேர் வச்சுறாங்க. பென்னோலின் வச்சுட்டு துயரத்தை உங்கள் அம்மாவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு துயரத்தின் மகன் வச்சுட்டாங்க, பென்னோலின்னு வச்சுட்டாங்க. யாக்கோவு பார்த்துட்டு என்ன பேர் வச்சுருக்கீங்க பென் அமீன் அப்படின்னு வச்சார். அவர் தான் மாற்றினாருங்க, பென்னோலியில் என் பையன் பென் அமீன் அப்படின்னார். பென் அமீன் என்ன ரைட் ஹேண்ட் அப்படின்னார், வலதுகரம் எல்லாத்துக்கும் ரைட்டாண்டா நிற்பான் என் பையன் அப்படின்னா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய பெரிய ஆளுங்க ரைட்டாண்டா இருக்காங்க இவங்களாம். பென்னமின் கேட்டகரி இவங்களை சத்தியத்தில் வந்துட்டாங்கன்னா தேவனுடைய ஊழியர் சேரங்களும் ரைட்டாண்டா நிற்பாங்க. தேவனுடைய ஊழியர் சேரங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஊழியர் சேர தாளந்து இருக்கும், பேசுவாங்க ஊழியர் சேர்ந்த தாளந்து ஒரு ஸ்டாப்பு. ஆனால் அவங்களுக்கு வேற எந்த அனுபவம் இருக்காது, எந்த ஒரு திறமை இருக்காது அவங்களுக்கு, அனுபவம் திறமை எதுவுமே இருக்காது. ஆனால் ஊழியர் சேர தாளந்து மட்டும் அவருக்கு இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய திறமைகள் இருக்குங்க, ஊழியத்துக்கிட்ட அவங்க திறமைகள் அதிகமாக இருக்கும். அந்த திறமைகள் வந்து தேவனை ரைட் ஹேண்டாக போட்டுவார். ரைட் ஹேண்டாக போட்டால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பெரிய பெரிய சாதனை செய்வாங்க, பெரிய பெரிய வேலையை முடிச்சிருவாங்க, சாதனமாக முடிப்பாங்க ரெண்டு இணையும் போது. அதுதான் பென்னமின்னா ரைட் ஹேண்ட் வலதுகரம். இன்னைக்கு யார் யாருக்கோ வலதுகரமாக இருக்காங்க அந்த கூட்டம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா 12,000 பேர் செலக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் பல்லவம் போயிட்டு அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்டகரி ஈஸியாக பிடிப்பாங்க சத்தியத்தில், இவங்களும் சத்தியத்தில் வந்துடுறாங்க. இது போல பண்ணும்போது முழு உலகமே 12 குணாதிசயம் தான் இருக்குது இல்லைங்களா, ஈஸியாக ஃபோக்கஸ் ஆயிடுவாங்க. ஏன் இப்போ மட்டும் சத்தியம் ஃபுல்லாக பரவ முடியல, அப்போ மட்டும் சத்தியம் பரவுதுன்னு பார்த்தா இதுதான் காரணம். ஈஸியாக சத்தியம் பரப்பிடுவாங்க. சத்தியம் பரப்பு பூமி முழுவதும் கத்திரி அறிவில் நிறைக்கப்படும் அன்பார்ந்த சகோதர சொல்ல. இதுதான் கிறிஸ்துவின் சபை பாகம் 3. கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு சகோதர சொல்ல, முந்தால் முக்கியமான சப்ஜெக்ட், தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட். இதை நான் கட் பண்ணி ரெண்டாக பிரித்து எடுக்கலாம் உங்களுக்கு, ஆனால் டேஸ்ட் போயிடும் உங்களுக்கு, அந்த கண்டுபிடி கட்டான டேஸ்ட் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து ஒரே தம்லேயே முடிச்சலான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லாதேன்னு எடுத்துகிட்டே வந்தேன் நான். இன்னும் எடுக்கட்டுமா போதுமான்னு சொன்னால் நீங்கள் சுதந்திரிங்க, சரி போதுன்ட்டுனே நின்று போயிடும் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு சொல்லாத கண்டினியூ எடுத்து முடிச்சாச்சு அன்பார்ந்த சகோதர சொல்ல. உங்களுடைய பொறுமை உங்களுடைய நேரம் கூட தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், இதுக்கு கூட ப்ரைஸ் இருக்குது. பொறுமை கட்டணும் தேவன் ஆசைப்படுறாங்க.